அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெலாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம். மறுவிளங்கு புழல் வெள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமர் அமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அவயம் அவயம். ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் வள்ளலூர் வள்ளலார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வள்ளலார் மன்றம் சிதம்பரம் தயவு திரு முனைவர் வை நமச்சிவாயம் ஐயா அவர்களை நம்மிடையே ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது தயவு திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் சில அருட்பாக்களை பாடி நிகழ்வை தொடங்குவார்கள்.
ஐயா வணக்கம், வந்தனம் ஐயா.
வணக்கம்.
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெருஞ்சோதி. அருள் விளக்க மாலை. அருள் விளக்கே அருட்சுடரே, அருட்ஜோதி சிவமே, அருளமுதே அருநிறைவே, அருள் வடிவப் பொருளே. இருள்கழிந்து தென் உள்ளமுதம் உள்ளமுதும் இடங்கொண்ட பதியே, என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே, மருள்கடிந்த மாமணியே, மாற்றறியா பொன்னே, மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா, எனக்கே அருளளித்த திருவாளா, ஞான உருவாளா, தெய்வ நடத்தரசே, நான் செய்மொழி ஏற்றருளே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜய்யா.
நன்றி.
இந்த வார ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் சன்மார்க்கம் அறிவு என்ற மாதாந்திர நிகழ்ச்சியின் பாடம் 7, வள்ளலார் வாக்கில் கைவிழேல் என்று கடவுளிடம் வேண்டுதல் என்ற தலைப்பில் தயவு திரு முனைவர் வை நமச்சிவாயம் ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர உள்ளார்கள். வள்ளல் பெருமான் வழிகாட்டுதலினாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளாலும் இந்த 7வது மாத பாடம் நடைபெற இருக்கின்றது. நாம் இந்த பூவுலகில் எத்தனையோ முறை இகலோக இன்பங்களுக்காகவும் இந்த பிறவியில் வரும் துன்பங்களை துடைப்பதற்காகவும் இறைவனிடம் எத்தனையோ பல விண்ணப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் வைக்கின்றோம். ஆனால் ஒரு சில துன்பங்கள் அகல்கின்றது, ஒரு சில துன்பங்கள் அகல்வதில்லை. ஒரு சில இன்பங்கள் கிடைக்கப் பெறுகின்றோம், ஒரு சில இன்பங்கள் கிடைக்கப் பெறுவதில்லை. நமக்கு தேவையானது கிடைக்காது போகும் நேரத்தில் இறைவன் கைவிட்டு விட்டான் என்று எண்ணி நம் மனம் துன்பப்படுகின்றது. ஏன் இவ்வாறு நமக்கு நடக்கிறது? நாம் இதில் எங்கே தவறு இழைக்கின்றோம்? நாம் இறைவனிடம் முறையாக வேண்டுகிறோமா இல்லையா? இந்த கேள்விகளுக்கு விடையாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். நமக்கு இந்த 7வது பாடத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க இருக்கின்ற நமது தயவு திரு நமச்சிவாயம் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வந்தனம் கூறி வரவேற்கின்றோம். ஐயா வருக வருக, நிகழ்ச்சியை தொடங்க.
அருட்பெருஞ்சோதி, 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 திரு அருட்பிரகாச வள்ளலார் திருடிகளே சரணம். வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் மற்றும் வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்நிகழ்ச்சியில் இங்கு செவிமடுக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திருவருட்பாவிலே பெருமான் அவர்கள் அருளிய திருப்பாடல்களிலே சன்மார்க்க சாதகம் செய்கின்றவர்களுக்கு சாதனமாக பல வழிகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள். திருவருட்பா முழுவதும் முதல் திருமுறையிலிருந்து ஆறாம் திருமுறை நிறைவாக நாம் பொறுமையாக ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் மூன்று கருத்துகள் வலியுறுத்தப்படுவதை பார்க்கலாம். தவம் என்று சொல்லப்படுகிற ஒரு கருத்தும், தயவு என்று சொல்லப்படுகிற உயிரிறக்கமும், கடவுளிடம் அன்பு என்று சொல்லப்படுகிற பக்தியும் எல்லா பாடல்களிலும் வற்புறுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு கருத்து உயர்வாக பேசப்படும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மூன்று கருத்துகளுமே ஒன்றோடொன்று இணைந்து பிரிக்க முடியாதபடி 6000 பாடல்களிலும் பரவலாக இருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் கடவுளை வழிபடுகின்ற பொழுது நம்முடைய துன்பங்களை சொல்லி அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்பது நமக்கு ஒரு இயல்பு. அறிஞர்கள் நம்மை படைத்ததே கடவுள்தானே, அவர் நம்முடைய துன்பங்களை அறிவார். ஆகையால் அவரிடம் வேண்டுகின்ற பொழுது உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுபடி நீ செய் என்று வேண்டுகிறார்கள். அருளாளர்களுடைய பாடல்களிலே அத்தகைய வேண்டுகோளை பார்க்கிறோம். வள்ளலார் பெருமான் உலகத்தில் உள்ள உயிர்களின் சார்பிலே வழிபாடு செய்கிறார்கள். அவர்கள் பாடல்களிலே பல இடங்களிலே உயிர்கள் எந்த தகுதியையெல்லாம் பெற்றிருக்க வேண்டும், எப்படி கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும், கடவுளிடம் எதை விண்ணப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் விளக்கமாக கூறுகிறார்கள். அவர்களுடைய பாடல் எல்லாம் தானே கூறுவது போல அமைந்திருக்கின்றன. ஆனால் அதை ஆழமாக பார்த்தால் நிறைநிலை அடைந்த அருளாளராகிய வள்ளலார் பெருமான் நமக்கு வழிகாட்டியாகவே அந்த பாடல்களில் எல்லாம் அந்த கருத்துக்களை தொகுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவர் பாடலிலே ஒரு பாடலை இன்று எடுத்துக்கொண்டு அந்த பாடலில் நமக்கு வழிகாட்டுவது போல வள்ளலார் பெருமான் எப்படி கடவுளிடம் என்னை கைவிட்டு விடாதே என்று வேண்டுகிறார் என்று பார்ப்போம். பொதுவாக எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் ஒரு உண்மையை கூறுகின்றன. கடவுள் உயிர்கள் மீது இரக்கம் கொண்டு இடைவிடாது தொடர்ந்து அவ்வுயிர்களை மேல் ஏற்றுவதற்கு கருணை செயலை செய்து கொண்டே இருக்கிறான் என்று. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சைவ சமயத்திலே ஆடல் வெள்ளானுடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்கிற பாங்குதான். இன்றைக்கு ஆடல் வெள்ளானுடைய திருவுருவம் உலகெங்கும் ஒரு கலை சிற்பமாக போற்றப்படுகிறது. அது கலை சிற்பம் மட்டுமல்ல, அதை கூர்ந்து நோக்குவாருக்கு அந்த சிற்பத்தின் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை தெரிவிப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அத்தகைய தத்துவத்தை சைவ சித்தாந்த அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். பொதுவாக ஆடல் என்பது தொடர்ந்து செயல்படுகிற ஒரு நிகழ்ச்சி. இறைவனுடைய திருவிளையாடல் என்பது இறைவன் தொடர்ந்து உயிர்களுக்கு இன்பம் தருவதற்காக செய்கின்ற அருள் செயல். அது இடைவிடாது நடைபெறுகிறது, தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே அதை சிற்பமாக சுட்டி காட்டுகின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் மிகச் சிந்தனை செய்து ஆடல் வல்லான் என்கிற ஒரு சிற்பமாக அமைத்தார்கள். இந்த சிற்பம் காட்டுகிற உண்மையை வள்ளலார் பெருமான் எடுத்துக் கொள்கிறார். கடவுள் இடைவிடாது கருணை செயல் புரிகிறான் என்பதை வள்ளலார் பெருமான் எல்லா பாடல்களிலும் கூறுகிறார். அந்த கருணைக்கே ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கிறார். என்ன வைக்கிறார் என்றார், எல்லா உயிர்களையும் மேல்நிலைக்கு ஏற்றுகிறவன் என்னை கைவிட்டு விடக்கூடாது, என்னையும் மேல்நிலைக்கு ஏற்ற வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை அதிலே இணைக்கிறார். உண்மையிலேயே இந்த ஒரு விண்ணப்பமே போதும். இந்த ஒரு விண்ணப்பமே நமக்கு எல்லா இன்பங்களையும் நிலைகளையும் தரக்கூடியது. பெருமான் பல இடங்களிலே இதை சுட்டிக்காட்டி பேசுகிறார். மகாதேவ மாலை முதல் திருமுறையிலே ஒரு தனி நூல், எட்டு நூல்களிலே ஐந்தாவது நூலாக அமைந்துள்ளது. மகாதேவ மாலையில் நூறு பாடல்களை கொண்டது. நூறாவது பாடலிலே நிறைவிலே வள்ளலார் பெருமான் பேசுகிறார், இருளுடைய பவக்கடல் விட்டு ஏறேன், என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே என்று நிறைவு செய்கிறார். பவக்கடல் என்பது பிறவியாகிய கடல், அது இருளுடைய கடல் என்று அதனுடைய இயல்பை சொல்லுகிறார். அப்படி சொன்னவர், என்னுடைய முயற்சியினாலே இதை விட்டு ஏற முடியாது, கடக்க முடியாது, நீ என்னை ஏற்றுவதற்கு எண்ணினால் அதில் எளிதில் அமையும் என்று, என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என்று அந்த மாலையின் நிறைவிலே ஒரு அருமையான விண்ணப்பத்தை நமக்காக வைக்கிறார். அந்த விண்ணப்பங்கள் போலவே பல பாடல்களிலே இறைவனிடம் அவர் வேண்டுவதை நாம் காணலாம். பிறவியாகிய கடலிலே உயிர்கள் ஆழ்ந்திருக்கின்ற பொழுது அந்த உயிர்களை கைதூக்கி விடுவதற்கு இறைவன் எப்பொழுதும் தயக்கமில்லாமல் விரைந்து தன்னுடைய திருக்கையை நீட்டுகிறான். அந்த சமயத்திலே உயிர்கள் இறைவனுடைய திருக்கையை இறுகி பிடித்துக் கொண்டால் இறைவனுடைய பணி மிகவும் எளிதாகி பயன்பெறுகிறது உயிர்களுக்கு. உயிர்கள் அப்படி இறைவனுடைய திருக்கையை இறுக பிடித்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு விடை தருவது போல வள்ளலார் பெருமான் ஒரு அருமையான பாடலை ஆறாம் திருமுறையிலே அமைத்திருக்கிறார்கள். அபயத்திறன் என்ற பதிகத்திலே அந்த பாடல் தரப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் பழக்கமான பாடல், வழிபாட்டிலே அவசியம் பாட வேண்டிய பாடல். நாம் அனைவரும் அதனுடைய பொருளை உணர்ந்து பின்பற்ற வேண்டிய கருத்து ஆழமுள்ள ஒரு பாடல். இந்த பாடலை இப்பொழுது மிக எளிமையாக உள்ள பாடல் என்பதனாலே அதை முதலிலே சொல்கிறேன். அதன் பின்னர் அதனுடைய பொருளை பற்றி சிந்திக்கலாம். புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். உண்டனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே என்பது அந்த பாடல். அபயத்திறனிலே எல்லா பாடல்களிலுமே நிறைவு வரியாகிய நான்காவது வரியிலே இறுதியிலே கைவிடேல் எனையே என்று முடிவதை நாம் பார்க்கலாம். ஆதலால் இந்த பதிகத்தினுடைய தலைப்பை அபயத்திறன் என்று அந்த 28 பாடல்கள் அடங்கிய பதிகத்திற்கு பெரியவர்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறார். எளிமையான பாடல் என்று சொன்னேன். இப்பொழுது பொருள் பார்க்கலாம். புண்படா உடம்பு என்று பெருமான் தொடங்குகிறார். புண்படாத உடம்பு, உடம்பு புண்பட வேண்டிய அவசியமில்லை. முழு உடம்பாக நிறைவான உடம்பாக இறைவன் நமக்கு தருகிறார். அது புண்படுவதற்கு சில காரணங்கள் உண்டு. உள்ளேயும் புண்படலாம், வெளியேயும் புண்படலாம். வெளியே கருவிகளாலே புண்படலாம், உள்ளே நச்சுக்கிருமிகளாலே புண்படலாம். சித்த மருத்துவத்திலேயும் ஆயுர்வேதத்திலேயும் சொல்லுவது போல, மருத்துவ அறிஞர்கள் விளக்குவது போல, வாத பித்த சிலேட்டும குற்றங்களாலே புண்படலாம். வள்ளுவ பெருந்தகையும் இந்த மூன்றினையும் குறிப்பிடுகிறார். ஆக இந்த மூன்றினாலும் எவ்வித தாக்கமும் இன்றி இயல்பு நிலையிலே இருந்தால் அது புண்படா உடம்பு. நன்றாக சிந்திக்க வேண்டும். வெளியிலே கருவிகள் நச்சுக்கிருமிகள், உள்ளேயும் நச்சுக்கிருமிகள், வாதபித்த சிலேட்டு மக்குற்றங்கள். கருவிகளும் நச்சுக்கிருமிகளும் நம்முடைய கவனமின்மையினாலே நம்மை பாதிக்கலாம். வாதபித்த சிலேட்டும குற்றங்கள் நாம் நம்முடைய உடல் இயல்பை அறிந்து மூன்றும் அந்தந்த அளவிலே இருக்குமாறு அமைத்து கொண்டால் நன்று. அல்லது அந்த வாதபித்த சிலேட்டும குற்றங்களை தோஷம் என்று சொல்லுவார்கள். குற்றங்கள் என்று பொருள். குற்றங்களாகவே உடம்பில் புண் ஏற்படுத்துகின்றன. ஆக புண்படா உடம்பு என்பது எளிதாக புரிகிறது. இன்னொரு சிந்தனை கூட நமக்கு வருகிறது. ஒரு உயிரை கொன்று சுவைக்காக அந்த புலாலை அருந்துகிறோம். வள்ளுவர் பெருந்தகையார் அப்படி சுவைக்காக அருந்துகின்ற அந்த தசையை, சதையை, மாமிசத்தை புண் என்றே பேசுகிறார். இறந்த ஒரு உடம்பினுடைய புண் என்று பேசுகிறார். ஆக அந்த புண் படாத உடம்பு என்ற பொருள் சிறப்பும் இதிலே வருகிறது. புண் படாத உடம்பு என்பதினாலே அந்த புண்ணாகிய புலாலை அருந்தாத உடம்பு என்று பொருள் பெறுகிறது. ஆக புலால் எள்ளளவேனும் உட்கொள்ளாத உடம்பு என்று நாம் பொருள் கொள்ளலாம். சரி, இது எளிதான பொருள். இனி இதற்கு அடுத்தபடியாக குறைபடா மனம் என்று பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள். முதலிலே சொன்னது உடம்பு. உடம்பிலே இரண்டு பகுதிகள், அதை அடுத்து பார்ப்போம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று படமொழியிலே சொல்லப்படுகிற அகக்கருவிகள் நான்கு. தமிழிலே மனம், அறிவு, நினைவு, முனைவு என்று சொல்வார்கள். முனைவென்றால் அகங்காரம். இந்த நான்கும் உள்ளிருந்து இயக்குவதனாலே உடம்பு இயங்குகிறது. இந்த நான்கும் அகக்கருவி. உடம்பும் உடம்பிலே உள்ள காது, கண், மூக்கு, வாய், மெய்யாகிய ஐந்து வாயில்களும், வாயில்களை தமிழிலே பொறி என்பார்கள். ஐந்து பொறிகளும் புறத்திலே இருப்பவை. இந்த ஐந்து வாயில்களிலும் செயல்படுகிற அறிவு, கண்ணிலே செயல்படுகிற பார்வை அறிவு போல ஒவ்வொரு இந்திரியத்திலும் செயல்படுகிற அறிவு இந்த உலகை பற்றி நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. அறிவுடையவன் என்று ஒருவனை அறிவதற்கு இந்த ஐம்பொறிகளும் உதவுகின்றன. ஐம்பொறிகளிலே இயங்குகின்ற ஐந்து உணர்வுகள், அறிவுகளும் நமக்கு உதவுகின்றன. மனம் இந்த ஐந்தினாலையும் உலகத்தை அறிந்து இந்த உலகிலே இயங்குவதற்கு அது ஆயத்தமாகி எளிதாக செயல்பட முடிகிறது. வள்ளலார் கேட்கிறார், குறைபடா மனம் என்று கேட்கிறார். மனம் என்று எங்கு குறிப்பிட்டாலும் அதன் இனப்பொருளாகிய மற்ற மூன்றையும் நாம் அதோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆதலால் குறைபடா மனம் என்று சொல்லுகிற இடத்திலே புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அந்த மூன்றையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது குறை என்பது குற்றம்? தமிழ்நாட்டிலே குறை ஓடியது என்று மிக நாட்களாகி சீழ் வைத்த புண்ணை பற்றி பேசுவார். அந்த இடத்துல புரை என்ன என்றால், மேலுள்ள சதையை துளைத்து எலும்பையும் துளைத்து சென்று ஒரு துவாரம் போல ஓட்டை போல ஆகிவிட்ட ஒன்றை புறையோடியது என்று சொல்லுவார்கள். புறையோடிய புண் என்று சொல்லுவார். எளிதான வழக்கிலே இருக்கிற ஒரு சொல், ஆனால் மிக ஆழமான பொருள் தரக்கூடிய ஒரு சொல். மனமோ உடல் அல்ல, மனமோ பருப்பொருள் அல்ல, ஒரு கருவியில் அகக்கருவி ஆனால் புலப்படாத நுண்கருவி. அது எப்படி புறப்படுகிறது என்று சிந்தித்தால் ஒன்று தெளிவாகிறது. அந்த மனதிலே அதனுடைய இயல்பை மீறி குடியேறி இருக்கிற, அதை கூட ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்ற உட்பகைவர்கள் ஆறு தீய குணங்கள். சென்ற நிகழ்விலே நாம் இந்த ஆறு தீய குணங்களினுடைய பாதிப்பை வள்ளலார் பெருமான் தெய்வமணி மாலையிலே காட்டியிருக்கின்ற பாடல் மூலமாக சிந்தித்தோம். காம உட்பகைவனும் கோபவன் கொடியனும் கனலோப முழு மூடனும் என்கின்ற பாடலிலே மிக அருமையாக பெருமான் அவர்கள் தெய்வமணி மாலையிலே அதை விளக்கியிருக்கிறார். அதிலே இந்த உட்பகைவர் ஆறு, கொலை என்பது ஏழு, கொலையை பாதகன் என்றே சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு உறவான பெயர்கள் என்று சொல்லி விளக்கம் தந்திருக்கிறார்கள். நாம் அந்த நிகழ்விலே விரிவாக இதை சிந்தித்திருக்கிறோம். இந்த உட்பகைவராகிய பேராசை முதலிய ஆறு தீய குணங்களும் மனதிலே ஆக்கிரமிப்பு செய்து குடியேறி அங்கேயே இருப்பதினாலே மனம் புண்படுகிறது. அந்த புண் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுவதினாலே ஆழமாக குறைபடுகிறது. மனம் அதிலிருந்து வெளிவருவதற்கோ அல்லது தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளுவதற்கோ ஒரு வாய்ப்பு இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஆழமாக அது பாதிக்கப்படுவதால் குறைபடா மனம் என்று பெருமான் சொல்லுகிறார். ஆக குற்றமில்லாத மனம் முதலிய உட்கருவிகள் என்று நாம் அந்த இடத்திலே பொருள் கொள்ள வேண்டும். புண்படாத உடம்பு, குறைபடாத மனம், பொய்படாத ஒழுக்கம் என்று பெருமான் அவர்கள் அடுத்து பேசுகிறார். இது மூன்றாவது. பொதுவாகவே நாம் சிந்தித்தால் நம் உடம்பும் இந்திரியங்களும் வெளியிலே செயல்படுகின்றன, மனம் முதலியன உள்ளே செயல்படுகிறது. இதற்கு அடுத்து இவை இரண்டின் உதவியோடு நம்முடைய உலகியல் வாழ்க்கை நடைபெறுகிறது. ஒழுக்கம் என்பது செய்கையை குறிக்கும். பொய்படா ஒழுக்கம் என்பது என்ன? மெய் என்பது நிலையானது, பொய் என்பது நிலை இல்லாதது. ஆதலினாலே பொய்படா ஒழுக்கம் என்று சொன்னார் நிலை இல்லாத ஒழுக்கம் அல்லது குறையுள்ள ஒழுக்கம். எந்த ஒழுக்கம் நிலையானது? உண்மையான ஒழுக்கமே நிலையானது. உண்மை இல்லாத ஒழுக்கம் பொய்யான ஒழுக்கம். பொய் என்பது என்ன? பிறருக்கு தீமை தரக்கூடியது, தீமை செய்யக்கூடியது. ஆதலினாலே பொய்படாத ஒழுக்கம் என்பது நம்முடைய செய்கைகளினாலே பிறருக்கு தீங்கு வராதது ஒன்று. செய்கைகள் மட்டும் அது குறிப்பிடாது, மற்றவற்றையும் அது குறிப்பிடும். எப்படி என்றால், ஒருவர் ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் ஏற்கனவே அவர் அதை பற்றி சிந்தித்திருக்க வேண்டும். சிந்தனையிலே அது இருப்பதால் அது செயலிலே வெளிவருகிறது. அதனாலே செய்கை என்பது சிந்தனையையும், சிந்தனைக்கு தொடர்ந்து சொல்லையும், சொல்லை தொடர்ந்து செயலாகவும் வரும். சொல்வதும் செயல்தான், உடலால் செய்வதும் செயல்தான். ஆதலால் காரணத்தையும் நாம் இதோடு சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே நாம் என்ன காண முடிகிறது என்றால், பொய்படா ஒழுக்கம் என்பது என்ன என்பதை காண வேண்டும். பொய்படாத ஒழுக்கம் மூன்று. இதை இப்படி சொல்லலாம், உலகியல் மயக்கத்தில் ஆளாமல் இருத்தல். இதற்கும் பொய்க்கும் என்ன தொடர்பு என்று ஒரு சின்ன ஐயம் எழலாம். உலகியல் மயக்கம் என்பது என்ன என்றால், இந்த ஐந்து பொறிகளின் மூலமாக அனுபவிப்பதே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று எண்ணுவது உலகியல் மயக்கம். இந்த ஐந்தும் நாம் வாழ்வதற்கு கருவிகள், துணை. ஆனால் இந்த ஐந்தினாலும் பெறுகிற இன்பம் நிலையான இன்பம் அல்ல. எடுத்துக்காட்டாக சுவை, சுவையான உணவு உண்ணுகிறோம், நுனி நாக்கிலே சுவை தெரிகிறது, ஆனால் தொண்டையை விட்டு கீழே இறங்கினால் அந்த சுவை தெரிவதில்லை. ஆக இரண்டு அங்குல வேறுபாட்டிலேயே சுவை நிலையில்லாமல் போய்விடுகிறது. அதனால் நிலையில்லாத இன்ப உணர்வுகளை நாம் வாழ்க்கையின் குறிக்கோளாக எண்ணினால் அது ஒரு மயக்கம், அந்த மயக்கத்தில் ஆளாமல். அது நிலையான பொய்படாத ஒழுக்கம். முதலிலே கூறுவது போல உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் நம்முடைய செய்கைகள் அமைந்திருந்தால் அது பொய்படாத ஒழுக்கம். அதோடு நின்று விடாமல் உயிர் இறக்கச் செய்கைகளை இடைவிடாது கடைபிடித்து வாழ்ந்தால் அது பொய்படாத ஒழுக்கம். ஆக ஒன்றினோடு ஒன்று தொடர்புடைய மூன்று கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். உலகியல் மயக்கத்திலே ஆழ்ந்தால் நாம் உயிரிழக்கச் செய்திகளை இடைவிடாது கடைபிடிக்க மாட்டோம், நமக்கு அந்த உணர்வு இருக்காது. உயிர்களுக்கு தீங்கு செய்தால் பிற உயிர்களுடைய உணர்வை நாம் அறிய மாட்டோம், அதனாலே உயிரிழக்கச் செய்திகளை இடைவிடாது கடைபிடிக்க மாட்டோம். ஆக இந்த பொய்படாத ஒழுக்கம் என்று பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல், பெருமான் சொல்லுவது போல இடம் செய்தல் என்பது அடிப்படையாக அமைகிறது. அப்படி நம்முடைய செயல்கள் நாளும் ஒவ்வொரு வினாடியும் அமையுமானால் அது பொய்படாத ஒழுக்கம். இதை வேறொரு கோணத்திலே கூட சிந்திக்கலாம். வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. மழை பெய்கிறது, மழை பெய்த நீர் ஓடுகிறது, அந்த ஓடுகின்ற நீரிலே மழை துளி விழுந்தவுடனே ஒரு குமிழ் வருகிறது, அது சிறிது தொலைவு வரை செல்கிறது. ஆனால் எவ்வளவு தொலைவு செல்லும் என்று கணிப்பதற்கில்லை. ஏனென்றால் அந்த குமிழ் சிறிது சென்றவுடனேயே வெடித்து மறைந்து போகிறது. அதை போல தோன்றுகின்ற உடல் எதுவரை நிலையாக இருக்கும் என்று மறைந்து போகும் என்று நாம் அறிந்தோம். அருளாளர்கள் இந்த நிலையாமையை சுட்டி காட்டுகிறார். இந்த நிலையாமையை சுட்டி காட்டி உன்னுடைய வாழ்க்கை நிலையில்லாமல் இருப்பதினாலே நீ நிலையான அறத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வள்ளுவர் பெருமான் இதை மிக அழகாக விளக்கியிருக்கிறார் திருக்குறளிலே. அதனால் நாம் செல்வத்தின் பயனாக நிலையான அறங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. அப்படி செய்கின்ற பொழுதுதான் பிற உயிர்களுக்கு நாம் நன்மை செய்ய இயலும். அந்த நன்மைதான் நம்மை மேலேற்றுகின்ற பாதையாக அமையும். ஆதலால் பொய்படா ஒழுக்கம் தேவை. ஆக மூன்று தேவை. அந்த மூன்றையும் இணைக்கிறார் வள்ளலார் பெருமான். புண்படா உடம்பும், குறைபடா மனமும், பொய்படா ஒழுக்கமும் என்று உண்மை சொல் இட்டு அந்த மூன்றையும் இணைக்கிறார். இவை மூன்றும் பொருந்தி என்று அந்த பாடலிலே அடுத்து பேசுகிறார். புண்படா உடம்பும், குறைபடா மனமும், பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. பொருந்தி என்றால் மேற்கொண்டு என்று பொருள் கொள்ளும். ஆனால் எப்பொழுது ஒன்று மற்றொன்றினோடு பொருந்துகிறது ஆழ்ந்து சிந்தித்தோமானால், உடலும் அறிவு பொருள்களும், அதாவது இந்திரியங்கள், இவை புறத்திலே உள்ளவை. அகக்கருவிகளோ அகத்திலே உள்ளவை, அவை கரணங்கள். இந்த ரெண்டுமே ஒரே சமயத்திலே தூய்மையாக வேண்டும். உடலும் அறிவு பொறிகளும் எப்படி தூய்மையாகவும் புண்படாமல் இருக்கிற பொழுது, அகக்கருவிகளாகிய மனம் முதலீன எப்பொழுது தூய்மைப்படும்? அது புறைவிடாமல் இருக்கிற பொழுது. ஆக இவை ரெண்டும் ஒரு சேர தூய்மையாக ஆக வேண்டும். பின்னர் உயிர்கள் மீது உண்மையான இரக்கம் நிறைவாக வேண்டும். இந்த உண்மையான இரக்கம் என்பதை வள்ளலார் பெருமான் பல இடங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிதிய பெருமவிதியினுடைய பத்தியிலே வருகிற பொழுது கடவுளிடத்து உண்மையான அன்பையும் உயிர்களிடத்து உண்மையான இரக்கத்தையும் என்று பேசுவார். இந்த உண்மையான இரக்கம் என்பது நிலையானது, மாறுகிற இரக்கம் அல்ல, எவ்வித தடையும் இன்றி இயல்பாகவே அமைகிற இரக்கம். ஏனென்றால் ஆன்மாவினுடைய இயற்கை குணமே இயல்பே இரக்கம்தான். ஆதலினால் மாறாத ஒரே நிலையான இரக்கம். அந்த செயல்கள் இவைகளை மேற்கொண்டு இதுதான் பொருந்துதல். ஆக இவை மூன்றும் பொருந்தி கண்படாது, கண்படாது என்றால் எளிமையான பொருள் துயிலாது, தூங்காது. தூங்காது என்றால் விழிப்புடன் இருத்தல். விழிப்புடன், விழிப்புடன் இருத்தல் என்றால் என்ன? சோர்வின்றி இருத்தல், தொடர்ந்து எப்போதும் சோர்வின்றி இருத்தல். இரவும் பகலும் எப்பொழுதும், இரவும் பகலும் தொடர்ந்து இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலார் பெருமான் தன்னுடைய நண்பரான இருக்கம் ரத்தினம் அவர்களுக்கு எழுதிய எல்லா கடிதங்களிலும் வற்புறுத்துகிற ஒரு மிகப்பெரிய அருளுரை. ஆக விழிப்புடன் இருக்க வேண்டும், சர்வ ஜாக்கிரதாயாய் என்றும் சொல்லுவார். ஆதலால் இரவும் பகலும் எப்பொழுதும் கண்படாது துயிலாது விழிப்புடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்து என்ன செய்ய வேண்டும்? நிந்தனையே, கடவுளாகிய உன்னையே, முழுமுதற் பொருளாகிய உன்னையே, பிற தேவர்களை அல்ல, அந்த சிந்தனையை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உன்னையே என்று அந்த சொல் ஏகாரத்திலே முடிகிறது. ஆதலால் பிற தேவர்களையோ சிறு தெய்வங்களையோ அல்ல என்கிற குறிப்பு அங்கே தொக்கி நிற்கிறது. ஆக முழுமுதல் கடவுளாகிய, தனி கடவுளாகிய உன்னையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு, இதை பற்றி நாம் நிறைய சிந்தித்திருக்கிறோம். வள்ளலார் பெருமான் எழுதிய சிறு விண்ணப்பத்தை நாம் சிந்திக்கிற பொழுது பெருமான் அவர்கள் எப்படி கருத்தில் வைத்து வழிபாடு செய்யும் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆதலினாலே இந்த இடத்திலே பெருமான் அவர்கள் கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு என்று சொல்லுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் தியானம் செய்வதற்கு என்று நாம் இதை சொல்லலாம். அதாவது தொடர்ந்து ஆழமாக சிந்திப்பதற்கு, அந்த ஒரு சிந்தனை தவிர வேறு எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு, அதுவே கருத்தில் வைத்து ஏற்றுதல். கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு என்று சொல்லி பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மூன்று அடிப்படைகளை பெருமான் தகுதிகளாக சாதகர்களுக்கு வைக்கிறார். அந்த மூன்று அடிப்படை: புண்படாத உடம்பு, குறைபடாத மனம், பொய்படாத ஒழுக்கம். இந்த மூன்றும் பொருந்த வேண்டும். ஏதேனும் ஒன்று மட்டும் இருந்தால் நிறைவு ஆகாது. இந்த மூன்றும் பொருந்தவே இரவும் பகலும் இடைவிடாது கடவுளை கருத்தில் வைத்து ஏற்றுதல் வேண்டும். கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே இசைந்தேன் என்பது சம்மதத்தை குறிக்கும். ஆனால் இன்னும் ஒரு ஆழமான பொருள் உண்டு. பெருமான் அவர்களை மற்ற நெறிகளிலே செல்லாமல் தடுத்து இறைவன் ஆட்கொண்டார். இந்த உண்மையை வள்ளலார் பெருமான் பேசுகிறார். நான் மற்ற நெறிகளில் செல்ல இருந்ததை தடுத்து நீயே என்னை சன்மார்க்க நெறியில் கொண்டு வந்து சேர்த்தாய் என்று பேசுகிறார். ஆதலினாலே பெருமானவர்கள் நன்றாக அறிவார்கள். இருந்தாலும் அதை இன்னும் ஒரு முறை இறைவரிடம் சொல்லி இந்த பாடலிலே வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார் என்றால், என்னை கைவிடாமல் இருப்பதற்காக உன்னை நம்பினேன் என்று சொல்லுகிறார். கைவிடுதல் என்றால் என்ன பொருள் என்றால், இறைவன் உயிர்களை மேலேற்றுவதற்காக தன்னுடைய திருக்கையை நீட்டுகிறான். அந்த கையை பற்றி கொண்டால் நாம் மேல்நிலைக்கு சென்று விடலாம் என்று உயிர்கள் நம்புகிறார். மேல்நிலையை கதி என்று சொல்வது. கதி என்றால் உயிரினுடைய முடிந்த முடிவான அருள் நிலை. உள்ளத்திலே பெருமான் அவர்கள் கதி தருவது கடவுளாகிய நீ ஒருவனே என்று குறிப்பிடுகிறார்கள். அதனாலே உன்னுடைய அருட்செயலில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தேன் உனையே என்று அங்கே ஒரு சிறப்பு ஏகாரம் வருவதை சிந்தியுங்கள். ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை இருந்தால்தானே இந்த ஈடுபாடும், நம்பிக்கை இருந்தால்தானே இப்படி இறுகி பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் வரும். ஆதலால் என்னை நீ கைவிடக்கூடாது என்று பாடலிலே வேண்டுகிறார். கைவிடேல் எனையே. இப்போ நாம சொல்லிட்டு வந்த தகுதிகள் முழுவதும், இந்த பாடலுள்ள உள்ள தகுதிகள் முழுவதும் எனக்கு உண்டு. அப்படி எனக்கு இருப்பதாலே எந்த நிலையிலும் என்னை நீ கைவிடக்கூடாது, அருள் தருக என்று வேண்டுகிறார். இதை நன்றாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த கருத்துக்களை உபதேச பகுதியிலும் கூட பெருமான் அவர்கள் உரைநடையிலே எளிமையாக விளக்கியிருப்பதை பார்க்கலாம். நித்திய கர்ம விதி அன்பர்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த நித்திய கர்ம விதியிலே மூன்று பிரிவுகள் உள்ளன. பொது விதி என்று முதலிலே ஒரு பிரிவு உண்டு. அந்த பிரிவிலே வரிசையாக பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான கருத்துக்களை பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கருத்திலே ஒன்றாக உடல், பொறி, கரணம் முதலிய மூன்றும் குற்றங்கள் அடையாது இருத்தல் என்று ஒரு குறிப்பு தருகிறார்கள். இதை அன்பர்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக அந்த பகுதியை சொல்லுகிறேன். கடுநடை, ஓட்டம், பெரும் சொல், பேரோசை, இசைபாடுதல், வழக்காடுதல், பெருநினைப்பு, பெரும் சிரிப்பு, பெரும் துயர், மிகு பார்வை, ஊங்கி கேட்டல், துர்க்கந்தம் நற்கந்தம் முகர்தல், சுவை விரும்புதல், பேருந்தி, பெருந்தூக்கம், வீண் செயல், பெருமுயற்சி, விளையாட்டு, மலமடக்கல், தலமடக்கல், தாகமடக்கல், பெருநீர் குடித்தல், சயன உணர்ச்சி, பயம், அகங்காரம், இடம்பம், பேராசை, உலோபம், கோபம், மோகம், மதம், இவை முதலிய தேகேந்திரிய கரண குற்றங்கள் அடையாது இருத்தல். இந்த கருத்துகள் அனைத்தையுமே இந்த பாடல் வரியிலே நாம் பார்க்கலாம். தேகம், இந்திரியம் என்பது பொறி, கரணம் என்பது அகக்கருவிகள், ஆக இந்த மூன்றும் குற்றங்கள் அடையாது இருத்தல். குற்றம் அடைவதனாலேதான் புறையோடுகிற மனம், குற்றம் அடைவதனாலேதான் புண்படுகிற உடம்பு, குற்றம் அடைவதனாலேதான் பொய்படுகிற ஒழுக்கம். இந்த மூன்றையும் இந்த பத்தியிலே மிக விளக்கமாக பெருமான் அவர்கள் காட்டியிருக்கிறார். மிகவும் எளிமையான விளக்கம் என்பதனாலே நான் அந்த விளக்கத்தை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். இருந்தாலும் கூட அதிலே சிந்திக்கக்கூடிய ஒன்றிரண்டு கருத்துக்களை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த உடல் எதற்காக பெறப்பட்டிருக்கிறது என்றால் முத்தி அடைவதற்காக பெறப்பட்டிருக்கிறது. இந்த உடல் போனால் மனித உடல் திரும்பும் கிடைக்கும் என்ற உறுதி இல்லை. ஆதலால் இந்த உடலை லகுவாக நடத்த வேண்டும் என்று இருக்கும் ரத்தினருக்கு தன்னுடைய கடிதத்திலே பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார். உணவு, உறவு, தூக்கம் முதலிய இவற்றால் உடம்பை மெல்லன நடத்துதல் வேண்டும் என்று குறிப்பு தருகிறார். அதாவது செயலே இல்லாத உடல் ஒரு எல்லை, மிகுதியாக செயல்படுகிற உடல் ஒரு எல்லை, இரண்டுமே இயற்கைக்கு மாறானவை. உடல் எதற்கு தரப்பட்டிருக்கிறது? முத்தியடைவதற்கு. அந்த முத்தியடைகிற சாதனங்களை முயற்சி செய்வதற்காக உடல் பயன்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய பொருள் ஈட்டுவதற்காகவும் புகழ் பெறுவதற்காகவும் அதிகாரம் அல்லது மற்றவைகள் பெறுவதற்காகவும் பிறரை ஆட்சி செய்வதற்காகவும் அழியும் பாதையிலே செலுத்தப்படக்கூடாது. அதனாலே பெருமான் அவர்கள் சொல்லுகிற அந்த ஒவ்வொரு குற்றத்தையும் பார்த்தால் நமக்கு நாம் அன்றாட வாழ்விலே எந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியும். அவை குற்றம் என்று தெரிந்தால் நாம் திருந்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை பெருமான் தருகிறார்கள். நாம் பேசலாம், ஆனால் அது பெரும் சொல்லாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் பெருமான். பெரு நினைப்பு, ஒரே நினைப்பாக ஒன்றை பற்றியே சிந்தித்திருத்தல் பெரு நினைப்பு, இது கூடாது என்று நினைவுபடுத்துகிறார்கள். சிரிக்கலாம், அது மனிதனுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பேரு, ஆனால் அதுவே தொழிலாக பெரும் சிரிப்பாக வாழ்க்கை அமையக்கூடாது, பின்னர் வாழ்வே சிரிப்பாக போய்விடும். துயர் இருப்பது இயல்பு, ஏனென்றால் கடலில் அலை போன்று இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயல்பு. ஆதலினாலே சிரிக்கலாம், ஆனால் அது பெரும் சிரிப்பாக இருக்கக்கூடாது என்று பார்த்தோம் போல, துயர் இருக்கலாம், ஆனால் அது பெரும் துயராக நாம் ஆழ்ந்து போகிற துயரக் கடலாக மாறக்கூடாது. அதுபோல கண்கள் நமக்கு பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன, பார்க்கலாம், காட்சிகளை கண்டு இன்புறலாம், ஆனால் எப்பொழுதும் கண் பார்வையினாலே கிடைக்கிற இன்பமே வாழ்க்கை என்று குறிக்கோள் நம்முடைய திரைப்படங்கள் போல தொலைக்காட்சி போல நின்றுவிடக்கூடாது. ஊன்றி கேட்டல் என்பது இசை கேட்டல் முதலியவற்றோடு சேரும். இப்பொழுது நாம் இசை கேட்டலுக்கு அடிமையாகி இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அதற்கு என்று தனியாக ஒரு பொழுது வைத்திருந்தார்கள். அந்த பொழுதிலே இசையை கேட்டு மகிழ்வார்கள், அது இன்ப உணர்ச்சி தரும், உடலுக்கு அமைதி தரும். இப்பொழுது நாம் எந்நேரமும் இசை கேட்க விருப்பமுடையவர்களாக இருக்கிறோம், அதற்கு ஏற்றாற் போல கருவிகள் உள்ளன. அதனால் நடக்கும் பொழுதும் பயணம் செய்யும் பொழுதும் பணியில் இருக்கிற பொழுதும் கூட நம் காதுகளிலே கருவிகளை பொருத்தி கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதனை ஊன்றி கேட்டல் என்கிற குற்றமாக நாம் உணர வேண்டும். காது அதற்கு மட்டுமே அமைக்கப்படவில்லை. காதினேல் உள்ள கேட்கும் அறிவு என்கிற அறிவு அதற்கு மட்டுமே வைக்கப்படவில்லை. ஆதலினாலே கேட்க வேண்டியவற்றை கேட்பதற்கும் நாம் அந்த கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது இங்கு குறிக்கோள். இதை போல உடலுக்கு ஊறு செய்யக்கூடியது மலச்சிக்கலும் நீர்ச்சிக்கலும். இந்த இரண்டும் வருவதற்கு பல காரணங்களிலே ஒன்று மலத்தை அடக்குதலும் நீரை அடக்குதலும். இந்த இரண்டும் செய்யக்கூடாது. அதே போல உடலுக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடியது தண்ணீர் வேட்கை. இந்த தாகத்தை அடக்கக்கூடாது. தாகம் ஏற்படுகின்ற பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும். ஆக இதே போல நீங்கள் வரிசையாக பார்த்தீர்கள் என்றால் நித்திய கர்ம விதியிலே உடம்பு புண்படாமல், உள்ளும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல், உணர்வுடைய நுண்ணுணர்வுடைய உடலாக அந்த கருவி அமைந்திருப்பதற்கு எவையெல்லாம் தடையோ அவையெல்லாம் குற்றங்கள். ஆதலால் இந்த குற்றங்களை அடையாது இருத்தல் என்று சொல்லி பெருமான் நித்திய கர்ம விதியிலே பொது விதியிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த கருத்தை நாம் இங்கே இணைத்து பார்த்தோம் என்றால் இந்த குற்றங்கள் அடையாது இருத்தல் அடிப்படை என்பது நமக்கு புரியும். இந்த குற்றங்கள் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைய மருத்துவம் என்ன பேசுகிறது என்றால், உடலிலே எதிர்ப்பு ஆற்றல் இருந்தால் நோய் வராது, ஆதலினாலே எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேசுகிறது. வள்ளலார் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே கடவுளுடைய 9 கட்டளைகளை தந்திருக்கிறார்கள். அதிலே 7வது கட்டளையாக அவர்கள் குறிப்பிடுவது ஆகாமியத்தாலே முயற்சி ஆகாரத்தை புசித்து கரணேந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றைய மருத்துவர்கள் பேசுவதை அன்றே வள்ளலார் பெருமான் அவர்கள் நமக்கு கடவுள் கட்டளை என்கின்ற விளக்கத்தோடு தந்திருக்கிறார்கள். ஆக கரணங்கள் என்று சொல்லப்படுகிற உள்கருவிகளும், இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற பொறிகளும், தேகம் என்று சொல்லப்படுகிற உடல் ஆகிய மூன்றையும் வலுவுள்ளதாக செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்திமுத்தி இன்பத்தை அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக கட்டளை 7 அடிப்படையான ஒன்றை நமக்கு அறிவுறுத்துகிறது. நமக்கு தரப்பட்ட உடல், இறைவனால் நமக்கு கட்டி தரப்பட்ட சிறு வீடு, அதை வலுவுள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அது ஆண்டவருடைய கட்டளை. அது வலுவுள்ளதாக இருந்தால் நாம் இதுவரை பார்த்து வந்த குற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வலு இழக்கிற பொழுது குற்றங்கள் ஒவ்வொன்றாக எளிதாக உள்ளே நுழைகின்றன. எப்படி வலு உள்ளதாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கும் பெருமான் அவர்கள் நித்திய கர்ம விதியிலே பொது விதியிலும் சிறப்பு விதியிலும் மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள். பொது விதியிலே இல்லறத்தார் அனைவருக்குமே ஒவ்வொரு நாளும் உடலை எந்த விதமான குறையும் இல்லாமல் நலமாக வைத்துக் கொள்வதற்கு மூன்று மூலிகைகளையும் சீரகத்தையும் சேர்த்து அறிந்துகின்ற குடிநீர் ஒன்றை விளக்கியிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியும். கரிசாலை, புதுவளை, முசுமுசுக்கையிலை, சீரகம், இவை நாளையும் கலந்து சூரணம் செய்து கொண்டு பாலிலே நீர் கலந்து காய்ச்சி நாட்டு சர்க்கரை சிறிதிட்டு அருந்த வேண்டும் என்று. இதனுடைய பலன் என்ன என்றால், வாதம், பித்தம், சிலேட்டுமம் ஆகிய மூன்றும் அளவுக்கு மீறாமல் அன்று முழுவதும் உடலை சீராக வைத்திருப்பதற்கு உதவுகின்றன. ஆக அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இந்த மூலிகை குடிநீர் பயன் தருகிறது. இது உடலை வலு உள்ளதாக செய்கிறது. இதை போல பின்னர் சிறப்பு விதியிலே பெருமான் அவர்கள் ஒரு இடத்திலே பேசுகிறார்கள். 11 மூலிகைகளுடைய பட்டியலை தருகிறார்கள். அந்த 11 மூலிகைகளுடைய பட்டியல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த பட்டியலை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு குணம் தரும். கரிசாலை, இது கல்லீரலுக்கு வலு தருகிறது. கல்லீரல் தேர்ச்சி, தேர்ச்சி என்றால் டானிக். வல்லாரை, நரம்புகளை உறுதிப்படுத்துகிறது, நரம்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது. தூதுவளை, நுரையீரலை தூய்மையாக வைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த சுவாச சம்பந்தமான எல்லா உறுப்புகளையும் சீராக இயங்குவதற்கு ஏற்ற நிலையிலே வைத்திருக்கிறது. மிளகும் கடுக்காயும் உடலை வலுவாக்குகின்றன. சிந்தில் நோய் தடுக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அதில் உள்ள எல்லா மூலிகைகளும் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்புடைய குணமாக உடலை சீராக வைத்திருக்கின்றன. ஆக தேகத்தை வலு உள்ளதாக வைத்துக் கொண்டிருக்க இந்த மூலிகைகள் உதவி செய்கின்றன. இனி அடுத்தது, பொய்படா ஒழுக்கம் என்பது ஜீவகாருண்யமாகிய சன்மார்க்க சாதனம் என்று நாம் பார்த்தோம். ஜீவகாருண்யமாகிய சன்மார்க்க சாதனத்தை கடைபிடித்து என்றுதான் பெருமான் அவர்கள் ஜீவாருண்ய ஒழுக்கம் நூலிலே கட்டளையாக எழுதுகிறார்கள். அங்கே அவர்கள் முக்கியமாக குறிப்பிடுவது, ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்றே குறிப்பிடுகிறார்கள். சாதனம் என்பது கருவி, கருவி என்பது செய்கை. ஆக இந்த பொய்படா ஒழுக்கம் என்பதும் ஜீவகாருண்யமாகிய செய்கை என்று பொருள்படுகிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே ஒரு இடத்திலே பெருமான் அவர்கள் எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால், மனிதர்கள் மாத்திரம் பொதுவில் அவசியம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பெரும்பான்மையும் நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மற்றவர்களுக்கு அல்ல, மற்ற உயிர்களுக்கு அல்ல, மனிதர்களுக்கு மாத்திரம் என்று அவர்கள் அதை வற்புறுத்தி கூறுவதை கவனியுங்கள். அதனால் அருளை பெறுவதற்கு அது முக்கிய சாதனம் என்பதனாலே பெருமான் அவர்கள் அந்த வற்புறுத்தலை அங்கே கொணர்கிறார். இப்பொழுது வேறொரு கோணத்திலே இதை நாம் சிந்திக்கிறோம். இந்த பாடலை, புண்படா உடம்பும் குறைபடா மனமும் என்று சொன்னார்கள். உடம்பை நெறிப்படுத்துகிறார்கள், வலுப்படுத்துவதற்குள்ள வழியை சொல்லுகிறார்கள். மனதை குற்றமில்லாமல் ஆக்குவதற்கு வழி சொல்லுகிறார்கள். இந்த பாடலுடைய கருத்தை இன்னும் எளிமையாக்கி எல்லோரும் புரிந்து கொள்ளுகிற வகையிலே உபதேச பகுதியிலே உண்மை நெறி என்கிற தலைப்பிலே கொண்டு வருகிறார்கள். அன்பர்களுக்கெல்லாம் பழக்கமான பகுதி. நாலு முக்கியமான கருத்துக்களை அங்கு பேசுகிறார்கள். ஏனைய நூல்களிலே பார்க்க முடியாத ஒரு தொகுப்பு அது. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், சிவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்கின்ற இந்த நாளையும் பின்பற்றி ஆன்மீக வாழ்க்கை, அருள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாகிய நான்கு உறுதி பொருள்களை அடையலாம் என்று விளக்கம் தருகிறார்கள். அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்கள், இந்திரிய ஒழுக்கத்திலையும் கரண ஒழுக்கத்திலையும் கூறியிருப்பதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் அதை தவம் என்று நாம் சொல்லலாம். அதைத்தான் பெருமானவர்கள் இங்கே புண்படா உடம்பும் குறைபடா மனமும் என்று பேசுகிறார்கள். வள்ளுவர் தவம் என்று பேசுகிறார். பின்னாலே பேசுகிற பொழுது ஆழ்வினை உடைமை பேசுகிறார். உடலாலே செய்வது முயற்சி, அது மெய் முயற்சி, அதை நாம் உழைப்பு என்று சொல்லுகிறோம். உழைப்பினால் வாராத உறுதிகள் உளவோ என்று 11 திருமுறையிலே பாடலின் அடியை நாம் பார்க்கிறோம். உழைப்பினாலே செல்வம் வரும், உறுதி. செல்வம் ஒரு உறுதி, உறுதி பொருள் நான்கினில் ஒன்று. ஆனால் மனதினாலே செய்கிற முயற்சி ஒன்று உண்டு, அது உள்ளத்தை பண்படுத்துதல். இந்த பண்படுத்துதல் தவத்தினுடைய அடிப்படை. பண்படுத்துதலுக்கு உதவியாக இருப்பது இந்திரிய உடம்பு முதலியவை புண்படாது இருத்தல். ஆக மனமே அடிப்படையாக அமைய அதை தூய்மையாக்குவதன் மூலமாக உடலையும் தூய்மையாக்குவது என்ற பொருள் தருவதாக இது அமைகிறது. அதனாலே தவம் என்பது பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிற இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் என்ற சிறப்பு பொருள் இங்கே நமக்கு புலப்படுகிறது. ஆக புண்படா உடம்பும் குறைபடா மனமும் தவம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இனி அடுத்ததாக இந்திரிய கரண ஒழுக்கங்கள் பற்றி நாம் பார்த்தோம். தவம் என்று ஒன்றுக்கு அடுத்தாற்போல நாம் சிந்திக்கக்கூடியது எப்பொழுதுமே தயவாகும். தயவு என்பது சிவகாருண்ய ஒழுக்கம் முழுவதிலும் வற்புறுத்தப்படுகிறது. எனவே தயவு வாழ்க்கையே பொய்படா ஒழுக்கம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். கருத்தில் வைத்து ஏற்றுதல் என்பது தியானம், அது கடவுள் அன்பினை குறிக்கிறது. இந்த மூன்றையும் பெருமான் அவர்கள் நித்திய கர்ம விதியிலே பொது விதியினுடைய நிறைவு பத்தியிலே எழுதுகிறார்கள். இந்த தேகத்தில் புருவ மத்தியில் என்று தொடங்குகிற பகுதி உங்களுக்கெல்லாம் மிகவும் பழக்கமான பகுதி. புருவ மத்தியில் ஆன்ம அறிவு என்னும் கற்பூரத்தில் கடவுள் அருள் என்னும் தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்து உண்மையான அன்பையும் உயிர்களிடத்து உண்மையான இரக்கத்தையும் வைத்து எப்படி இடைவிடாது வைத்து. ஆக அங்கே மூன்று கருத்துக்களை பெருமான் வற்புறுத்துகிறார். உருவமத்தியில் தியானம் பார்த்தல், பாவித்து பார்த்தல், அதற்கு உதவி செய்வது கடவுளிடத்து உண்மையான அன்பு, உதவி செய்வது உயிர்களிடத்து உண்மையான இரக்கம். ஆக இந்த மூன்றையும் இணைப்பதை கவனியுங்கள். தியானம் என்பது தவத்தின் பால்பட்டது. மனுமரை கண்ட வாசகத்திலே வள்ளலார் பெருமான் எழுதுகிற பொழுது திருவாரூர் சிறப்பை பற்றி எழுதுகிறார்கள். அதிலே குறிப்பு தருகிறார்கள், தவம் தியானம் முதலிய தவங்களும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக தவம் எதை குறிப்பிடுகிறது, சிறப்பாக தியானத்தை குறிப்பிடுகிறது. தியானம் எந்த நிலையிலே உள்ளது, அட்டாங்கம் என்று சொல்லப்படுகிற யோகத்தின் எட்டு நிலைகளிலே உள்ளது தியானம். அது 7வது நிலையாக உள்ளது. அக யோகம் என்று சொல்லப்படுகிற தாரணை, தியானம், சமாதி ஆகிய மூன்றிலே நடுவிலே உள்ளது தியானம். தாரணை நீண்டால் தியானம், தியானம் நீண்டால் சமாதி என்று யோகிகள் சொல்லுகிறார்கள். அதனாலே இப்பொழுது இந்த இணைப்பை பார்க்கலாம். பெருமான் அவர்கள் இந்த இணைப்பை எப்படி நயமாக வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். பொது விதியிலே, நித்திய கர்ம விதியிலே இந்த மூன்றையும் இணைக்கிறார்கள். இணைத்து குருவமத்தியில் பார்த்தலாகிய தவம், கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பாகிய பக்தி, உயிர்களிடத்தே உண்மையாகிய இரக்கமாகிய தயவு அல்லது சீவகாருண்யம். ஆக இந்த மூன்றையும் இங்கே அவசியம் என்று பெருமானவர்கள் அந்த பத்தியிலே குறிப்பிடுகிறார்கள். இது அவசியம் என்கிற சொல்லை நாம் அங்கே பார்க்கலாம். அதனால் தவம், தயவு, கடவுள் அன்பு ஆகிய மூன்றும் அவசியம் என வள்ளலார் இறுதி பகுதியிலே குறிப்பிடுவதை நாம் எப்பொழுதுமே நினைவிலே வைத்திருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோளாகிய ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்று சொல்லப்படுகிற ஆன்ம லாபத்தை அடைவதற்கு சீவகாருண்யம் வழிவகுக்கிறது. அந்த சீவகாருண்யத்தின் உடனேயே ஆதரவாக நமக்கு தவமும் கடவுள் அன்பும் துணை வருகின்றன. அதனால் பெருமானவர்கள் ஆறாம் திருமுறையிலே பாடுகிற பொழுது இந்த பாடலை நான் அடிக்கடி உங்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன். தவநேயமும் என்கின்ற பாடல், தவநேயமும் சுத்த சன்மார்க்க நேயமும் சத்தியமாம் சிவநேயமும் தந்து என் உள்ளம் தெளிய தெளித்தனையே என்று பாடுகிறார். அற்புறம் ஜோதி ஆண்டவர் தன்னுடைய உயிர் அறிவை தெளித்தார், தெளிவு செய்தார் என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த பாடலை இன்னொரு பாடலோடு நீங்கள் ஒப்பிட வேண்டும். அந்த பாடலை ஒப்பிடுவதற்கு முன்பு இருக்கும் ரத்னா அவர்களுக்கு எழுதிய மூன்றாவது கடிதத்திலே உள்ள ஒரு வரியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வரியில என்ன பேசுகிறார்கள் என்றால், எல்லா உயிர்களிடத்து அன்பும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவத்திடம் அன்பும் மாறாது நம்மிடத்திருந்தால் அத்திருவருள் நம்மை வந்து அடையும் என்று சொல்லுகிறார். அடுத்து இரண்டு மூன்று கடிதங்களுக்கு பின்னர் இன்னொரு கடிதத்திலே குறிப்பிடுகிறார்கள், மூன்று தேவை என்று கூறி வற்புறுத்தி அதிலே சிவகாருண்யம், பாச வைராகம், சிவபக்தி என்று குறிப்பிடுகிறார்கள். பாச வைராகம் என்றால் விருப்பமின்மை என்று பொருள். அதாவது உலகியல் இன்பங்களிலே விருப்பமின்மை என்று பொருள். இந்த சொற்றொடரை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். உலகியல் இன்பங்களை குறை என்று பெருமான் சொல்லவில்லை. வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அவற்றை நுகர்வு என்று பெருமான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதில் மயங்கி விடுதல், ஆழ்ந்து விடுதல், நம்முடைய குறிக்கோளிலிருந்து நம்மை திசை திருப்பி விடுவதனாலே அதில் விருப்பமின்றி இருத்தல் என்று சொல்லுகிறார்கள். பெரு விண்ணப்பத்திலே அற்புறஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் சிறுவராக இருக்கிற பொழுது அவரை சில நற்செய்கைகளிலே பழக்கினாராம். அப்படி பழக்கின நற்செய்களை பட்டியலிட்டு சொல்லுகிறார் எட்டு செய்கைகளை. முதலிலே சொல்லுகின்ற பொழுது இச்சையின்றி நுகர்தல் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த விருப்பமின்றி என்கிற பொருளை தருகிறது. இதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். சாதகருக்கு உரிய ஒரு கருத்து இது. அதனாலே இந்த தகுதிகளெல்லாம் தனக்கு இருக்கிறது என்பதை பெருமான் அவர்கள் சொல்லுகிறார். சொல்லி என்ன சொல்லுகிறார்கள், சிறு தெய்வங்களையோ பிற தேவர்களையோ நான் நம்புவதில்லை. முடிந்த முடிவாகிய ஒப்பற்ற பெரிய வாழ்வினை உயிர்களுக்கு தர அவர்களால் இயலாது. ஏனென்றால் அவர்கள் உன்னை வழிபாடு செய்து தன்னுடைய நிலையை தக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். நீ ஒருவனே எங்களுடைய குறைகளையெல்லாம் குற்றங்களையெல்லாம் குணமாக கொண்டு மேல்நிலைக்கு ஏற்றக்கூடிய அருள் உடையவன். ஆதலால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அவர் ஒருவரே அந்நிலையை தர இயலும் என்ற கருத்தினை பெருமான் அவர்கள் இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்பதுதான் மரணமிலா பெருவாழ்வு. அதைத்தான் பெருமான் ஆன்ம லாபம் என்று சொல்லுகிறார்கள். பதிவாழ்வு என்று நெஞ்சறிவுரை தெரியலே சொல்லுகிறார்கள். கதி என்பதை பெருமான் அவர்கள் சில பாடல்களிலே குறிப்பிடுகிறார்கள். உயிர் அடையக்கூடிய முடிந்த முடிவுதான் அருள் நிலைதான் கதி. இதை நிமலானந்த கதி என வள்ளலார் தன்னுடைய முதல் ஐந்து திருமுறை பாடல்களிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். இன்னொரு கருத்தையும் பெருமான் அவர்கள் இதோடு இணைத்து பேசுகிறார். இந்த உலகத்திலே உயிர்கள் ஒன்றை ஒன்று சார்ந்தே வாழ்கின்றன. குறிப்பாக உணவுக்காக மற்றவரை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு சூழலிலேதான் இறைவர் நம்மை இங்கே அமைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். ஏனென்றால் பசி என்பதும் ஒரு உபகார கருவி என்று பெருமான் அவர்கள் ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதனால உதவி செய்வதற்கு வாய்ப்பாக அந்த பசியையும் ஒரு கருவியாக்கி இறைவன் தந்திருக்கிறார். அதனால உணவுக்கு ஒருவரை நம்பி இருத்தல், உடைக்கு ஒருத்தரை நம்பி இருத்தல் என்று பிறரை நாடியே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க, இது உலகத்தின் இயல்பு. அதனாலே உலகவர்கள் பிறரை சுற்றுவதெல்லாம் இதற்காகத்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெருமான் உணவுக்கோ உடைக்கோ மற்றவரை நம்பியவர்கள் அல்ல, அவர்கள் இறைவனிடம் வேண்டியே இவைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சிறுபிள்ளையாக இருந்த போதிலிருந்து காசை கையிலே பெறுவதில்லை, உணவுக்காக யாரிடமும் போய் நிற்பதில்லை என்று பயிற்சியிலே, சாதக பயிற்சியிலே இருந்தவர்கள். மிகுந்த பசி வந்த பொழுதும் கூட பசித்து இரவு படுத்திருக்கிறார்கள். படிவுடை அம்மையும் ஒற்றியூர் இறைவனுமே வந்து அவர்களுக்கு பசிக்கு பசி தீர சோரளித்திருக்கிறார்கள். அதனாலே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், யார் ஒருவரை முழுவதும் நம்புகிறோமோ அவர் கடவுள், அவர் நம்மை கைவிட மாட்டார். பசி என்று உணர்வு வந்தால் அதை புசி என்று உணவு அளிக்கக்கூடியவர் அவர் என்பதை வளர் பெருமானுடைய வரலாற்றிலே இந்த நிகழ்விலே இருந்து புரிந்து கொள்ளலாம். அதனால் பெருமான் அவர்கள் அதை வெளிப்படையாக பாடலிலேயே பேசுகிறார். உணவுக்கும் உடைக்கும் பிறரை நாடும் உலகவர் போல நான் எவரையும் நாடமாட்டேன் என்று சொல்லுகிறார். உணவுக்கும் உடைக்குமே அவர் நாடப்போவதில்லை என்றால் உயர்ந்த கதியையை அடைவதற்கு அவர் ஏன் பிறரை நாடப்போகிறார்? ஆகையினால் பிற தேவர்களையோ சிறு தெய்வங்களையோ அவர் நாடுவதில்லை என்கிற உண்மையை இங்கே எடுத்து பேசுகிறார். நான் எதற்கும் உன்னையே நாடுவேன் என்பதை அங்கு ஒரு சிறப்பு ஏகாரம் வைத்து உன்னையே நம்பினேன் என்று உறுதி செய்கிறார். இவ்வளவு நற்குணங்களும் நற்செய்கைகளும் தன்னிடத்தே இருப்பதினாலே திருவருள் பெறுவதற்குரிய தகுதியெல்லாம் வள்ளலார் பெருமானுக்கு உண்டு இருக்கிறது. அதனால வள்ளலார் பெருமான் மிகுந்த உறுதியோடு, மிகுந்த உரமோடு தன்னுடைய தந்தையாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் இந்த தகுதிகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றன, ஆதலினாலே நீ என்னை கைவிட இயலாது என்று பொருள்படுகிற வகையிலே, ஆனால் தந்தையிடம் வேண்டுவதினாலே கைவிடேல் என்று வேண்டுதல் போல அமைத்து அந்த பாடலை நிறைவு செய்கிறார். மிக அழகான பாடல். வழிபாட்டிலே நாம் நாள்தோறும் பாடி அதனுடைய பொருளை உணர்ந்து அந்த நாள் முழுவதும் நன்னாளாக, ஒரு பொன்னாளாக, திருநாளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிற ஒரு திருப்பாடல். அதை தெரிவித்து வேண்டுவதை நாமும் மனதிலே கொண்டு இறைவனிடம் வேண்டலாம். சரி, இப்படியெல்லாம் வள்ளலார் வேண்டினார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நாம் அறிய ஆவலாக இருக்கிறோம் அல்லவா? தன்னுடைய செல்வ பிள்ளையாகிய அருட்பிரகாச வள்ளலார் கைவிடேல் எனையே என்று வேண்டுவதை திருச்செவிகளிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவருக்கு அருள் செய்கிறார். எப்படி செய்கிறார் என்றால், இவர் கைவிடேல் என்று கேட்டார் அல்லவா, ஒரு முறை கேட்டார், ஆதலினாலே இவர் இரண்டு முறை கைவிட மாட்டோம் என்று கூறி அருட்சோதியாம் ஆட்சியினையும் வள்ளலாருக்கு அளித்து நீ மனதிலே நினைத்தபடி செய் என்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வழிவகுக்கிறார். மிக அருமையான பாடல் ஒன்றை ஆறாம் திருமுறையிலே நடராசபதி மாலை என்கின்ற தலைப்பிலே காணலாம். அந்த பாடல் இப்பொழுது நாம் பார்த்த புண்படா உடம்பும் என்கின்ற பாடலுக்கு அப்படியே விடையாக அமைந்திருக்கிறது. இவர் கைவிடேல் என்று கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு கைவிட மாட்டோம் என்கிற உறுதி தருகிற அந்த பாடலை நாம் சிந்திக்கலாம். அந்த பாடலிலே பெருமான் அவர்கள் என்ன கேட்டார்களோ அதை ஆண்டவர் நினைவிலே கொள்ளுகிறார். நினைவிலே கொண்டு அதை திரும்பவும் ஒரு தடவை வள்ளலாரிடம் உறுதி கூறி பேசுகிறார். நீ இதை கேட்டாய், நான் இதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். துன்பலாம் தீர்ந்தன, நடராஜபதி மாலையிலே உள்ள பாடல். துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, நினை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினக்கே சுதந்திரமானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட நினைத்தனை. உந்தன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெறுக, உளவாது நீருளி விளையாடுக, அருஜோதியாம் ஆட்சி தந்தோம், உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புறத் திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே என்று பாடுகிறார். இந்த பாடலை கவனியுங்கள். ஆண்டவர் வள்ளலாருக்கு அருள் புரிகிற பொழுது உன்னுடைய துன்பம் தீர்ந்தது, எல்லா துன்பமும் தீர்ந்தது, சுகம் இனி பலிக்கிறது, சுகம் உனக்கு கிடைக்கிறது கிட்டுகிறது, உன்னை சூழ்ந்து அருள் ஒளி நிறைந்துள்ளது. ஒரு சிறு துளி அல்ல, அருட்பிரகாச வள்ளலார் பெருமானை சூழ்ந்து அருள் ஒளி நிறைந்துள்ளது. இந்த அருள் ஒளியினாலே சுத்த சன்மார்க்க அனுபவம் உனக்கு உரிமையாக கிடைக்கிறது. ஆக இந்த நாலு வரங்களையுமே வந்து அவர் வள்ளலார் பெருமானுக்கு நினைவுபடுத்துகிறார். துன்பம் தீர்ந்தது, சுகம் பலித்தது, அருள் ஒளி கிட்டியது, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் வள்ளலார் பெருமானுக்கு உரிமையாயிற்று. அதனால இனிமே அதுல மாற்றம் இல்லை. ஆண்டவர் அடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ மனதிலே சிலவற்றை நினைத்தாய், நான் அதை அறிவேன், அந்த மன நினைப்பின்படியே நீ செய்வதற்கு என்று பெருமான் அங்கே குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலே உலகில் வன்பலாம் நீக்கி வன்முறையை எல்லாம் நீக்கி ஒழித்து மாற்றி வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி, நல்வழி நல்ல தமிழ் சன்மார்க்கத்துக்கு, நல் வழியலாம் ஆக்கி சன்மார்க்கம் ஆக்கி, ஜீவாருண்யம் ஒன்றே சன்மார்க்கம், ஜீவாருண்யம் ஒன்றே புண்ணியம் என்று வள்ளலார் பெருமான் குறிப்பிடுவதை கவனியுங்கள். அதனால உலகத்திலே நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று சத்திய வாழ்வு என்று சிறு விண்ணப்பத்தினுடைய நிறைவிலே விண்ணப்பத்திலே பெருமான் குறிக்கிறார்கள் அல்லவா, அதுதான் இந்த மெய் வாழ்வு. சமரச சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வினை அடைவித்து என்று அந்த விண்ணப்பத்திலே குறிப்பிடுவது போல, இங்கே உலகில் உள்ள அனைவரையும் அந்த மெய் வாழ்வு சத்திய வாழ்வை பெற்று தந்து எல்லாரும் மிக இன்பத்தோடு இருப்பதாக, மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட சிறிதல்ல நிறைய மிக இன்பம் பெற்று அதையெல்லாம் கழித்திட நினைத்தனை. மற்ற அருளாளர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் வள்ளலாருடைய மனதிலே என்ன நினைப்பு என்றால், இந்த உலகத்திலே வன்முறை நீங்க வேண்டும், இந்த உலகத்திலே சன்மார்க்கம் நிலை பெற வேண்டும், தொன்மையாம் சன்மார்க்கம் ஆதலினாலே உண்மை நெறி அது நிலை பெற வேண்டும், இங்கு வாழ்கின்ற பொழுதே உயிர்களெல்லாம் மேலான இன்பத்தை அடைய வேண்டும், இதுதான் அவருடைய மனநினைப்பு. இந்த மனநினைப்பை ஆண்டவர் அருள் ஆண்டவர் உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். உயிரின் உள் அருள் ஒளியாக இருந்து இயங்குகிற ஆண்டவன் உயிர் எண்ணுகின்ற ஒவ்வொரு நினைப்பையும் அறிந்தவன். அப்படி அறிந்த ஆண்டவர் வள்ளலார் பெருமானுடைய எண்ணத்தையும் அறிந்தவர் தானே. வள்ளலார் பெருமான் தனக்கென்று எதையும் வேண்டவில்லை, இந்த உலகத்திலே உள்ள உயிர்களுக்காக வேண்டுகிறார். ஏன் வேண்டுகிறார் என்றால், இந்த உலகத்திலே உயிர்களெல்லாம் ஏழு வகையான துன்பத்திலே ஆட்பட்டு மயங்குகின்றன, தான் எதற்காக பிறந்தோம் என்று புரியாமல் அலைபாய்கின்றன, அதனாலே அவற்றை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இரக்கத்தோடு உயிர் இரக்கத்தோடு அணுகுகிறார். அதனால ஆண்டவர் அதனை புரிந்து கொண்டு பேசுகிறார், நீ உயிர்கள் நன்றாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும் என்று எண்ணினாய். ஆண்டவருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதனால அதை சொல்லுகிறார், நீ நினைத்தபடியே உந்தன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெறுக என்று பேசுகிறார். பெறுக என்று சொன்னதினாலே அவர் அந்த வரத்தை அல்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த வரத்தை வள்ளலார் பெருமானுக்கு தந்து விட்டார். பெறுக உளவாது சிறிதும் எஞ்சாது, உளவாது என்றால் என்றும் நிலையாக, உளவாது நீடுளி விளையாடு, நீயே இந்த அருட்செயலை உன் மன நினைப்பின்படி செய் என்பதைத்தான் நீடுளி விளையாடுக என்கின்ற சொல் பொருள் தருகிறது. ஆக நீடுளி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம். அருட்ஜோதி என்பது இங்கே அருளை குறிக்கும் என்று, அருள் சக்தியை குறிக்கும் என்று பொருள் கொண்டால், இறைவனுடைய அருள் சக்தியின் உதவியினாலே அவர் கருணை செயலை தொடர்ந்து இந்த உலகத்திலே உள்ள உயிர்களெல்லாம் உயிரி பெறுவதற்காக செய்க என்று அந்த ஆணையை இறைவன் தருகிறார். ஆட்சி தந்தோம், உனை கைவிடோம் கைவிடோம், ரெண்டு முறை சொல்லுகிறார் ஆண்டவர். சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த ரெண்டு முறை சொன்னதுக்கும் ஒரு உறுதியும் தருகிறார். எப்படி தருகிறார் என்றால், ஆணை நம்ம ஆணை என்று இரண்டு முறை ஆணையும் சொல்லி தந்துகிறார். தந்து இன்புற திருவாக்களித்து, இன்புற இன்பம் பெற திருவாக்களித்தார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இவர் எண்ணிய மனநினைப்பின்படிக்கே அவர் தந்ததினாலே வள்ளலாறு பெருமானுக்கு இன்பம், இந்த இன்பத்தினாலே உயிர்களெல்லாம் இன்பம் அடையப் போவது என்பதனாலே கூடுதலாக இன்பம். அதனாலே இன்பமுற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே என்று குறிப்பிடுகிறார். ஆக ஆண்டவர்தான் வள்ளலாறு பெருமானுடைய குருவாக இருந்து அவரை சன்மார்க்க நெறியிலே நிறுத்தி இந்த உயிர்களெல்லாம் உய்யும்படி மூன்று அமைப்புகளையும் ஏற்படுத்தி வழிகாட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பாடலிலே கூறியிருக்கிற கருத்தை வேறொரு இடத்திலே கூட நாம் வள்ளலார் பெருமான் வலியுறுத்துவதை காணலாம். தவம் தயவு தலைவன் ஆகிய இறைவன் பால் அன்பு என்ற மூன்று சொன்னோம். இந்த ஒன்று மற்றொன்றினுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னோம். தவ நிறைவு தயை நிறைவு இவை இரண்டும் இணைந்து மெய்யறிவு உருவமாக இறைவன் விளங்குகிறான் என்று வள்ளலார் பெருமான் ஒரு பாடலிலே பாடுகிறார். ஆறாம் திருமுறையிலே உள்ள பாடல் இது, மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். தவம் வளர் தயையே, தயை வளர் தவமே, தவ நிறை தயை வளர் சதுரே என்கிற பாடலிலே இந்த கருத்தை விளக்குகிறார். சிவபதி விளக்கம் என்கின்ற பதிகத்திலே இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடலிலே உள்ள இரண்ட கருத்து என்ன என்றால், தவத்தினாலே தயவு வளரும், தயவு வளர்வதினாலே தவம் சிறக்கும். இப்படி இரண்டும் மாறி மாறி வளர்வதினாலேயும் துணை புரிவதனாலேயும் தவத்தின் நிறைவிலே தயை முழுவதும் வளர்ச்சி அடைந்ததாக இறைவனுடைய அருள் குணம் இருக்கும், சதுரே என்று அந்த உருவமாகவே இறைவன் விளங்குகிறான் என்று அந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். ஆக ஒன்றிற்கு ஒன்று இணை பிரியாத மூன்று சாதனங்களை வள்ளலார் பெருமான் நம்முடைய தன்மார்க்க அன்பர்களுக்கு தந்திருக்கிறார். ஆதலினால் முதல் திருமுறையிலிருந்து ஆறாம் திருமுறை வரை நாம் அருட்பாக்களை பார்த்தோம் என்றால், தவத்தினுடைய பல கூறுகள், பல நற்செய்கைகள், பண்படுத்தப்படுகிற பல நற்குணங்கள் அங்கங்கே பதிகங்களிலே வற்புறுத்தப்படுவதை நாம் காணலாம். எடுத்துக்காட்டாக, தவம் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தும் என்று நான் சொன்னேன். சோற்றிலே ஆசை வைத்திடில் ஒருவன் துண்ணுநல் தவமெலாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புடிபோம் புடிபோல் போம் என அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதும் பொற்றிலை என்று நெஞ்சுக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஆக யாராவது ஒருவர் உணவிலே ஆசை வைத்தால் அவர்கள் என்ன தவம் செய்தாலும் கூட ஆற்றிலே புளி கரைத்தது போல அது பயனில்லாது தோன்றாது சென்றுவிடும் என்கிற ஒரு உண்மையை ஆறாவது திருமறை பாடலிலே எடுத்துக்காட்டுகிறார். ஆக தவத்தினுடைய ஒரு கூறு அங்கே ஒரு பதிகத்திலே வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக அவா அறுத்தல் என்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை பெருமான் அவர்கள் இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆக ஒவ்வொரு தவத்தினுடைய உட்கூறாகிய செய்கையும் இப்படி பல இடங்களிலே பேசப்படுகிறது. அதை போல தயவு பல இடங்களிலே பேசப்படுகிறது. முதல் திருமுறைகளிலே அதிகமாக தயவு பற்றி பேசப்படவில்லை என்று சில அன்பர்கள் கருதுகிறார்கள். மேலெழுந்த வாரியாக அப்படி தோன்றினாலும் கூட அந்த பாடல்களை ஆழ்ந்து நோக்கினால் அவற்றிலே அந்த கருத்துகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அடிப்படையிலே பக்தியை கூறுவதாக அமைந்துள்ள அந்த பாடல்களிலே இறைவனை துதிக்கிற பொழுதெல்லாம் இறைவன் மிகுந்த கருணையாளன், அவன் தயவுடையவன் உயிர்கள் மீது என்கிற குறிப்பிலேயே அந்த பாடலிலே இறைவனுடைய திருப்பெயர்கள் சுட்டப்படுகின்றன. ஒற்றியூர் பதிகத்திலே ஒரு இடத்திலே வள்ளலார் பெருமான் குறிப்பிடுகிற பொழுது இந்த உலகத்திலே உயிர்கள் படுகிற துன்பத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனம் மிகவும் துன்பப்படுகிறது, என்னால் பொறுக்க இயலவில்லை என்று ஒற்றியூர் பதிகத்திலேயே பெருமான் அவர்கள் பாடுகிறார். இந்த உலகம் படும் துன்பமெல்லாம் உற்று பார்க்கில் என்று சொல்லி அந்த பாடலிலே இருந்து உலகர் படுகிற துன்பத்தை குறித்து பேசுகிறார். ஆதலால் நாம் ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும், வள்ளலார் பெருமான் சாதகருக்கு உதவியாகவே பல கருத்துக்களை தொகுத்து பேசியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக சமயங்களிலும் மதங்களிலும் உள்ள பல நற்குணங்கள் நற்செய்கைகள் தொன்று தொட்டே வற்புறுத்தப்படுவதனாலே அவற்றையெல்லாம் பெருமான் அவர்கள் அங்கங்கே சுட்டி காட்டுகிறார். மதம் என்று சொல்லப்படுகிற வேதாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம், கலாந்தம், போதாந்தம், நாதாந்தம் ஆகியவற்றிலே உள்ள கருத்துக்களை அருப்பா பாடல்களிலே காணலாம். சித்தாந்த கருத்துகள் அதிகமாக உள்ளன என்று அன்பர்கள் சொல்லுவார்கள். வேதாந்த கருத்துகளும் நாம் அங்கங்கே இருப்பதை நாம் காணலாம். அதே போல யோகாந்த கருத்துகளும் இருப்பதை நாம் காணலாம். ஏனைய அந்தங்கள் பற்றி நமக்கு மிகுதியாக தெரியாததுனாலும் போதுமான அளவு நூல்கள் வழக்கத்திலே இல்லாததுனாலும் நம்மால் அந்த பாடல்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் வள்ளலார் பெருமான் அந்த கருத்துக்களை பல பாடல்களிலே வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அப்படி ஒரு பாடலை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஆறாவது திருமுறையிலே சிற்றபை விளக்கம் என்கின்ற ஒரு பாடல் வருகிறது. அந்த சிற்றபை விளக்கம் என்று வருகிற பாடலிலே முதல் சொல்லே சிரத்தை ஆதி சிரத்தை என்கின்ற ஒரு நற்குணத்தை முதலாக கொண்டு தொடங்கும். சிரத்தையாதி சுபகுணம் சிறிதும் சேர்ந்திலேன் என்று அந்த பாடல் தொடங்கும். சிரத்தை என்பது நம்பிக்கை என்று நாம் வழக்கிலே சொல்லுகிறோம். அதை சுபகுணம் என்று பெருமான் அவர்கள் பாடலிலே குறிப்பிடுகிறார்கள். சிரத்தையாதி சுபகுணம் சிறிதும் சேர்ந்திலேன், அருள் செயலிலேன், சாகா வரத்தை வேண்டினேன், வந்து நிற்கின்றேன் என்று பாடுகிறார். என்னுடைய வேண்டுகோள் சாகா வரம், நான் வந்து நிற்கின்றேன், உன் முன்னாலே வந்து நிற்கின்றேன். என்னுடைய வேண்டுதலாக சாகா வரம் என்று சொல்லுகிறேன். வள்ளலே உந்தன் மனக்குறிப்பு அறியேன், ஆனால் நீ என்ன எண்ணுகிறாய் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் அதற்கு தகுதியாகிய சிரத்தை முதலிய சுபகுணங்கள் நற்குணங்கள் சிறிது கூட என்னிடம் இல்லை. அருள் செயல் என்று சொல்லப்படுகிற ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னிடம் இல்லை என்று இந்த பாடல் தொடங்குகிறது. சிரத்தை என்கிற சொல் இன்னொரு கோணத்திலே பார்த்தால் வழக்கிலே இருந்தாலும் கூட அது வேதாந்தத்திலே வேதாந்த சாஸ்திரங்களிலே ஒரு கலை சொல்லாக எடுத்து பேசப்படும். சிறப்பை குறிப்பிடுகிறது நற்பண்புகள் ஆறு. ஆதி என்றால் தொடக்கம் என்ற அர்த்தம், சிரத்தை முதலிய நற்பண்புகள் என்று. அப்ப சிரத்தை முதலிய நற்பண்புகள் ஆறு. அப்ப என்னவென்றால் நம்முடைய அகக்கருவிகளாகிய மனம் முதலியவற்றை அடக்கல், இதை சமம் என்று சொல்லும் வேதாந்தம். புறக்கரணங்களாகியவற்றை அடக்குதல், அதை தமை என்று சொல்லும். காமம் வெகுளி பெருக விடாமல் தனியச் செய்வது. பெருமான் அவர்கள் அகவலிலே சொல்லுகிறார்கள் என்றவா, அந்த பகுதியை நினைவு கொள்ளுங்கள். அதை போல இதை பெருக விடாமல் தனியச் செய்கிற பயிற்சி திதிக்கை, அது சுபகுணம். தொழில் யாவும் சுமை வாழ்க்கையில் என்று எண்ணி அவற்றை கைவிடுவது உபரதி என்கின்ற சுபகுணம். சர்க்குருநாதனையும் அவர்தம் அருள் நூலினையும் உறுதியாக நம்புதல் சிரத்தை. குருமொழியே மனதிலே பொருந்த உறுதியாக இருத்தல் சமாதி. இதை வேதாந்த நூல்கள் பேசுகின்றன. வேதாந்த சாத்திரங்கள் 16 உண்டு தமிழிலே. அந்த 16 நூல்களிலே ஒரு நூல் வேதாந்த சூடாமணி. இதனுடைய மூல நூல் ஒரு கன்னட நூல். அந்த கன்னட நூலிலே விவேக சிந்தாமணி என்று தலைப்பிலே எழுதப்பட்டது. அந்த நூலினுடைய ஒரு பகுதி இது. இதை வேதாந்த சூடாமணி என்று நல்லாத்தூர் துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் தமிழிலே இயற்றியிருக்கிறார். அந்த வேதாந்த சாஸ்திரத்திலே உள்ள ஒரு பாடலை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளக்கினேன். பெருமான் அவர்கள் எப்படி நற்குணங்களை குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லுவதற்கு இப்பாடல் உதவி செய்கிறது. அதனால நற்குண நற்செய்கைகள் என்பது பெருமான் அவர்கள் தவம் என்கின்ற பொருளிலே சாதகர்களுக்கு விளக்குகிறார். ஆதலால் நாம் எப்பொழுதும் சன்மார்க்க நெறியிலே செல்லுகிற பொழுது தவ பயிற்சியையும் தயவு பயிற்சியையும் இறைவன்பால் அன்பு என்கிற பயிற்சியும் ஆகிய இந்த மூன்று பயிற்சிகளையும் சாதனங்களாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் நம்மில் படிந்திருக்கின்ற அழுக்கு சிறிது சிறிதாக தேய்கிறது. இந்த அழுக்கை தத்துவ நூல்கள் மலம் என்று பேசுகின்றன. மலம் என்பது மறைப்பு. சிவகாருண்ய ஒழுக்கத்திலே பெருமான் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அல்லவா, உபதேச பகுதியிலும் இந்த குறிப்பு தரப்பட்டிருக்கிறது அல்லவா, மும்மலங்களை உடைய ஆன்மா பசு என்று சொல்லப்படும் என்று சொல்லி. அதனால இந்த மூன்று அழுக்குகளும் மலங்களும் நீங்க வேண்டும் என்றால் அது ஆன்மாவினுடைய முயற்சியினாலே முற்றிலும் நீங்காது என்று பிறர் சுட்டிக்காட்டுவார்கள். ஏன் முற்றிலும் நீங்காது என்றால் ஆன்மாவினுடைய முயற்சி முழு முயற்சியாக இருந்தால் நீங்கும், இல்லை என்றால் முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும், சிறிது சிறிதாக நீங்கும், நீங்க நீங்க சிறிது சிறிதாக திருவருள் விளக்கம் கிடைக்கும். ஆக எக்காலத்திலும் எக்காரணத்தை பொருட்டும் ஆன்மா முயற்சியின் நின்று தவறக்கூடாது. தொடர்ந்து பொறுமையோடு இடைவிடாமல் இந்த முயற்சியில் இருந்து கொண்டு ஆண்டவனிடம் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தால் தெளிவு வரும். அந்த தெளிவினாலே ஒளி பெறலாம். அதனால்தான் வள்ளலார் பெருமான் சொல்லுகிறார், உள்ளம் தெளிய தெளித்தனையே என்று சொல்லுகிறார். இதை வள்ளலார் பெருமான் இருக்கம் ரத்தினமுதலியாருக்கு எழுதின 3வது கடிதத்திலையும் குறிப்பிடுகிறார். முயற்சி செய்ய வேண்டும் என்று அதிலே குறிப்பிடுகிறார். அதனால் அந்த முயற்சி இடைவிடாது இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த பாடலிலே வள்ளலார் பெருமான் குறிப்பிடுகிற மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், சிவகாருண்ய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கு உறுதுணையாக இருக்கிற தவத்தையும் கடவுள் அன்பினையும் நாம் இருக பிடித்து கொண்டு வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த பாடலை இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்ட காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு கருத்து வற்புறுத்தப்படுகிறது. எந்த கருத்து சிறந்த கருத்து, எதை பின்பற்ற வேண்டும் என்று அன்பர்களும் சத்விசாரத்தில் நடைபெறுகின்ற பொழுது வினா விடைகளிலும் அடிக்கடி எழுப்புவதை நாம் காண்கிறோம். எந்த பாடலில் எந்த கருத்து வற்புறுத்தப்பட்டாலும் கூட அது தனியாக வற்புறுத்தப்படுவதில்லை. வள்ளலார் பெருமான் பிறவத்தோடு இணைத்துதான் பேசியிருக்கிறார்கள். அதனால் எந்நிலையில் எவர் இருந்தாலும் அவருக்கு ஒரு பாடல் பயன்படும். அவர் பயிற்சியிலே இருக்கிற பொழுது ஒரு காலத்து ஒரு பாடல் பயன்படும், அவர் மேல்படிக்கு வருகிற பொழுது மற்றொரு பாடல் பயன்படும் என்பதை நாம் நினைவிலே கொள்வோமானால் எப்பொழுதும் இந்த பாடல் நம்முடைய மனதிலே இருந்து நமக்கு வழிகாட்டும் என்று கூறி அமைகிறேன். அன்பர்கள் தங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் என்னிடம் வினவலாம், உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நம் அனைவருக்குமே அது வழிகாட்டியாக அமையும்.
நன்றிங்க ஐயா. எப்பொழுதும் போலவே இன்னைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தகவல்களை கொடுத்துருக்கீங்க ஐயா. நம்ம அடுத்து வந்து கேள்வி பதிலுக்காக போகலாம். இப்போ அதற்கு முன்னாடி ராஜியம்மா, நீங்க உங்களுடைய டிஸ்க்ளைமரை படிக்கிறீங்களா?
கண்டிப்பா. கருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் திருவரு பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மையினைய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றிய அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை.
ராஜியம்மா, இப்போ வந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். உன்னுடைய முதல் கேள்விய நான் வைக்கிறேன். சரிங்க. இன்னைக்கு கொடுத்த தலைப்புல வந்து கைவிடேல் அப்படின்னு சொல்லி அந்த பெருமான் வள்ளல் பெருமான் வந்து சொன்ன விஷயங்களை பத்தி சொன்னீங்க. நிறைவானவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க அந்த பாடல் இருக்கு இல்லையா, புண்படா உடம்பும். அந்த பாடல்ல வந்து பெருமான் அவர் என்னெல்லாம் எப்படி எல்லாம் இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அதுல வந்து எந்த ஒரு குற்றம் இல்லாத ஒரு பெருமான் அவர் வந்து பாடி கைவிடல் அப்படின்னு சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நான் உன்னை கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன்னு நின்று நீங்க சொன்ன மாதிரி இருமுறை சொல்லி அவரை அவருக்கு அருள் புரிகிறாரு. இது வந்து பெரும் போன்றவர்களுக்கு இது சரிங்கய்யா. இப்ப நம் என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த எந்த விதமான ஒழுக்கங்களும் இன்னும் பெருமான் சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நாங்களும் துன்பத்துல தவிச்சிட்டு இருக்கோம். இப்போ நாங்க என்ன ஐயா பண்றது? ஒரு விஷயம் வந்து நல்லா புரியுது, இந்த அளவுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது புரியுது. பெருமான் சொல்லியிருக்க அந்த அளவுக்கு நம்ம வரணுங்கிறது புரியுது. இருந்தாலும் இப்போதான் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம், சன்மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி இதெல்லாம் இருக்குதான் தெரியுது. இருந்தாலும் இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன பண்றதுன்னே இப்போ இந்த ஒழுக்கத்துக்கு வரணும் அது புரியுது. இந்த உலக வாழ்க்கையை நடத்தும் போது வர தடங்கள்னால இத வந்து முழுமையாவும் எடுத்துக்க முடியல. இப்போ இருந்தாலும் இறைவன் வந்து நம்மளை கைவிடக்கூடாதுன்னு தான் தோணுது. பட் இப்ப சொல்லியிருக்க அந்த குவாலிட்டி ரிக்குயர்மெண்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் அது இல்லாம நான் போய் இறைவன் கேட்டா கைவிடாது அப்படின்னு சொன்னா அவர் வந்து உங்ககிட்ட இந்த ஒழுக்கங்கள் எல்லாமே இல்ல, அப்புறம் எதுக்கு இதை கேக்குற அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இருந்தாலும் என்ன பண்ணலாம் நம்ம இப்போ என்னை போன்றவர்கள் என்ன
பண்ணுவோம்? நல்ல கேள்வி. ரொம்ப நடைமுறை வாழ்வோடு ஒத்து போகிற ஒரு கேள்வி. ஏன்னா வள்ளலார் நிறைவானவர், அருளாளர், அதனால அவருக்கு அவர் உடனே அருளிவிட்டார் என்று நம்ம சொல்றதுக்கு வழி இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சிறுவர்களை எடுத்துக்கொள்வோம். வளர்கிற பருவம், முதல்ல ஒண்ணுமே தெரியாது அந்த பிள்ளைக்கு. அம்மா ஏதாவது சொல்லிக் கொடுக்குறா, அப்பா ஏதாவது சொல்லிக் கொடுக்குறாரு, ஆனால் சென்று பள்ளியில கொண்டு போய் சேர்க்கிறார். பள்ளியில வந்து ஆசிரியர் பயிற்சி தருகிறார். பாலர் பள்ளிக்கூடம் 1, 2, 3, 10 என்று வரிசையாக ஒவ்வொரு நிலையிலையும் ஆசிரியர் வந்து அந்த மாணவரை அடுத்தடுத்து பயிற்சி கொடுத்து ஒரு ஆண்டு முடிந்த பின்பு அடுத்த வகுப்புக்கு அவர் உயர்த்துகிறார். இப்படி பல வகுப்புகளை கடந்து ஒரு நிலைக்கு வந்த பின்பு மாணவன் வந்து ஒரு ஒரு பட்டம் பெறுகிறான். பட்டம் என்பது ஒரு ஒரு நிலையிலே நிறைவு பெறுது, அந்த நிறைவு கிடைக்கிறது அவனுக்கு. இந்த சிறுவனுக்கு முதலிலே தகுதி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த கல்வி சாலையிலே அந்த கூடத்திலே பயிற்சி பெறுகிற பொழுது அவன் அந்த தகுதியை பெறுகிறான். இந்த பயிற்சி பெறாமல் அவன் வீட்டிலே இருந்தாலோ அல்லது வேறு வேலையாக சென்றிருந்தாலோ அவன் வாழ்க்கை வீணாயிருக்கும், இல்லை திசை திரும்பி போயிருக்கும். ஆக பயிற்சி ஒன்றே அவனுக்கு தெளிவு பெறுகிறது, அவனிடம் உள்ள குணங்களையும் கூட மாற்றுகிறது. ஆக நற்குண நற்செய்கைக்கு பயிற்சியே அடிப்படையாக அமைகிறது. அந்த பயிற்சி சன்மார்க்க சங்கத்திலே இருப்பதனாலே கிடைக்கிறது. சன்மார்க்க சங்கம் என்பது உறுப்பினர்களுடைய ஒரு அமைப்பு. அது தற்பொழுது காணப்படுகிற அமைப்பு போல புறத்திலே உள்ள ஒரு நிர்வாக அமைப்பு போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய கூட்டமாகவே இருக்கலாம். அந்த அன்பர்கள் ஒருவருக்கொருவர்கள் தெரிந்தவர்கள் கூடி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு, இப்ப நாம் இப்பொழுது அந்த கருத்துக்களை சிந்திப்பது போல பகிர்ந்து கொண்டு, அடுத்தடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி ஒவ்வொரு படியாக மேலே எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு நாம மேலேறுகிறோம். எப்படி ஆசிரியர் மாணவர் நிறைவாக கற்றுக்கொண்டார் இந்த நிலைக்கு, இனி அடுத்த நிலைக்கு அவர் செல்ல வேண்டும் என்று அவருடைய கையை பிடித்து அழைத்து சென்று அடுத்த மேல் வகுப்பிலே சேர்க்கிறாரோ, அதுபோல இறைவனே முன்வந்து நம்மை அடுத்த மேல்நிலைக்கு ஏற்றுவான். அதனால மேல்நிலைக்கு ஏற்றுதல் என்பது இறைவன் எல்லோருக்கும் அவரவர் நிலைக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு அருட்செயல். ஒருபொழுதும் இறைவன் கைவிட மாட்டான். அதனால அதை பற்றி நீங்கள் சந்தேகமே விட வேண்டாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, இந்த பாடல்களை எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வள்ளலார் பெருமான் காட்டுகிற வழியெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இதை நீங்கள் பயிற்சிக்கு கொண்டு வாருங்கள். எவ்வளவு பயிற்சி கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவு நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஒரு முறை பயிற்சிக்கு வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அதிலே இருந்து கீழே இறங்க முடியாது. அப்படி தப்பி தவறி ஏதாவது உங்கள் குறையினால இறங்கினாலும் கூட ஆண்டவர் அப்பொழுது கைவிட மாட்டார், நினைவுபடுத்துவார், அதனுடைய பாதிப்புகளை உங்களுக்கு புரியும்படி செய்வார், திரும்பவும் உங்களை கைவிடாமல் அந்த இதிலே எடுத்து செல்வார். அதனால நீங்க அதை பற்றி எவ்வித சந்தேகமும் பட வேண்டாம். அன்பர்களோடு நீங்கள் பழகினாலே தெரியும், அவரவர்களுடைய அனுபவத்தினாலேயே இது புரியும். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், அந்த நம்பிக்கை தான் முக்கியம். குருநாதர் வள்ளலார் அவர் தருகிற நூல் அருட்பா, இந்த ரெண்டுலையும் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக இந்த பயிற்சியில நீங்கள் முன்னேறலாம், வெற்றி பெறலாம். சொல்லுங்க, உறுதியோடு இருங்கள்.
ரொம்ப நன்றிங்க. அன்பர்கள் அன்பர்கள் வேற யாரும் அவங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா?
ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சொல்லுங்க.
இல்ல அதாவது ஒண்ணு, அவருடைய அவருடைய நம்பிக்கைக்கு அவருடைய ரொம்ப ஆர்வத்தினாலே அவர் இந்த கேள்வி கேட்கிறாருல. நீங்க வந்து முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்ற மாணவரை அந்த வகுப்புல ஆசிரியர் வைக்கவே மாட்டாரு, ரெண்டாவது வகுப்பு தான் கட்டாயம் அனுப்புவாரு. அதான் இறைவனுடைய அருள் செயல். உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி அடுத்த நிலைக்கு அவரே கொண்டு போயிடுவாரு. அதுல இருந்து நீங்க நம்பிக்கை தளரவே வேண்டாம்.
நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்லி இருக்கிறீங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு குறை இருக்கு. அப்புறம் நான் இந்த தாய் மாணவ அடிகள் பாடல்களை பாடி பார்த்து கொண்டிருந்தேன். அதுல அவரு நிறைய இடங்களில இந்த சன்மார்க்கம் என்கிற வார்த்தைய ரொம்ப இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆமா, ஒரு ரெண்டு ஆதாரம் என்னன்னா இப்போ குறிப்பிட்டு வச்சிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஒரு அமேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த வார்த்தைகள் இவ்வளவு முறை அவர் உபயோகித்திருக்கிறாரே, இவருக்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படி என்று.
அப்படி ஒரு செய்தி செய்தி உண்டுமா? இப்படி ஒரு செய்தி உண்டு பழலாருடைய வரலாற்றுல அப்படி சில அன்பர்கள் குறிப்பிட்டதாக ஒரு செய்தியே இருக்கு. முற்பவியிலே தாய் மாணவர் என்று குறிப்பிட்டதாகவும் வள்ளலார் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு வரலாற்று.
ஓ ஓ சரி,
அது அது வேற சான்று இல்லை. அது நல்ல நிகழ்ச்சியா எங்க மேற்கொண்டு ஆதாரம் கேட்காதீங்க, அப்படி ஒரு குறிப்பு இருக்கு.
ஓ சரி சரி,
அது அதுக்கு ஆழமான அதுக்கு ஆழமானது இப்ப நீங்க குறிப்பிட்டதுதான். நீங்க சொல்ற மாதிரி தாய்மான அடிகளுடைய பாடல்ல எனக்கு பயிற்சி உண்டு, பல இடங்கள்ல நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். அருட்பாவில உள்ள கருத்து அப்படியே இதுல இருக்கும், அவர் கருத்து அப்படியே அருட்பாவில வரும்.
சிதம்பர ரகசியம் என்று சொல்ற இடத்துல சந்தான கற்பகம் போல அருளை காட்ட தக்க நெறி இந்நெறியே தான் சன்மார்க்கம்.
ஆமா அதுதான், அது அப்படியே வரும், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம வரும்.
ஒரே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவர்களுக்கு அவருக்கும் இவருக்கும் ஒரு 100 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா?
அதுக்கு மேலே உண்டு, அதுக்கு மேலே உண்டு.
ஒரே ரெண்டு இரண்டு உள்ளங்கள் ஒரே மாதிரி சிந்தித்திருக்கின்றன.
அது இன்னொரு கருத்து, ஆழமான கருத்து இருக்கு. ஏன் அப்படி எல்லாரும் சொல்றாங்கன்னா, வேதாந்த சித்தாந்த சமரசம் பேசுறது தாய்மானவருடைய பாடல். வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் முழுவதும் இருக்கு. அதனால சமரசம் பேசுகிற தாய்மான அடிகளுடைய பாடல்கள் பலவற்றினுடைய கருத்துக்களை நம்ம சமரசம் பேசுகிற வள்ளலாருடைய திருவருட்பாதலை பாக்குறதுல ஆச்சரியம் இல்லை. அதனாலயும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இவர் தான் அவர் அப்படின்னு.
இவர்தான் அவர், இவர்தான் அவர்னு நம்பலாம்னு சொல்றீங்களா?
இல்ல, அதாவது இதெல்லாம நம்முடைய மனதுக்கு நிறைவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய அறிவினுடைய முடிவு. ஏன்னா அது அவரே வந்து நான் தான் தாய் மாணவர்னு ஒத்துக்கிடல, தாய் மாணவர் நான் பின்னால வள்ளலார் அவர்கள் சொல்லல. இது ரெண்டையும் தெரிஞ்சு சொல்றதுக்கு ஒரு அருளாளரும் நமக்கு கிடையாது. அதனால நாம அப்படி சொல்ல முடியாது. ஒப்புமை கருத்துகள் வந்து அருளாளர்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு நிலையில ஒத்தவர்கள். அதனால எந்த கருத்தை யாரு வாங்கி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப சொல்ல முடியும்னா, வள்ளலார் வந்து நெஞ்சறி விருத்தல சொல்ற மாதிரி இந்த திருக்குறளை நீ மறந்துட்டியான்னு நெஞ்ச கேக்குறாரு. அப்பதான் வந்து சரி, திருக்குறள் கருத்தை இவர் இங்க எடுத்து சொல்லுகிறாருன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். அப்படி சொல்லாம அவா அறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவா அறுத்தல் அதிகாரமே திருக்குறள் இருக்கு, அதைத்தான் இங்க சொல்றாருன்னு நாம முடியாது.
சரி சரி,
ஏன்னா பொதுசு, எல்லா அருளாளர்களுக்கும் பொது அது. ஆனால் ஒரு இடத்துல சொல்லலாம், எந்த இடத்துல சொல்லலாம்னா, அதே சொல் தொடர் அப்படியே வந்து அந்த கருத்தம் அப்படியே வந்திருந்ததுன்னா இதை எடுத்து அவர் கையாண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய இருக்க முடியும், இது வந்து ஒரு அறிவு ஆராய்ச்சி. ஆனா வள்ளலார் வந்து பல இடங்கள்ல என்ன சொல்றாருன்னா, இந்த தேவாரம் திருவாசகம் அருளாளருடைய பாடல்கள் எல்லாம் வந்து எல்லாராலையும் வணங்கி படிக்க வேண்டிய பாடல்கள்னு சொல்றாரு. அதனால அவர்கள் முன்னோர்கள் சொன்னதை பொன்னே போல் போற்றுதல்னு தமிழ்ல ஒரு மொழி உண்டு. அது போல முன்னோர்கள் சொன்னது எல்லாம் இவர் வந்து நமக்கு சாரா பிரிஞ்சு கொடுத்திருக்காருன்னு சொன்னாலும் கூட அது பொருந்தும்.
அது உண்மை. அது எல்லாமே அது நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய மனதுல பதிந்த சில வார்த்தைகள் தானாக வெளிப்படும் இல்லையா?
ஆமா ஆமா, வரும், கட்டாயம் வரும்.
அது அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே எல்லாம் பாக்குறோமே.
தன்னையாருக்கும் தாய்மானவருக்கும் ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, தாய்மானவர் அவர் காலத்துல இருந்தபடி அதிகமாக தமிழ் சொற்களையும் வட சொற்களையும் கலந்து பாடல் அமைச்சிருப்பார்.
ரொம்ப சரி.
அந்த அந்த வட சொற்கள்ல வந்து நிறைய சொற்கள் தத்துவ சொற்களா இருக்கும். ஆனால் வள்ளலார்ட்ட ரொம்ப எளிமையா சாதாரணமா தமிழ் படிச்சவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பாடல்கள் வரும். அதுதான் ஒரு வேறுபாடு. நான் பார்த்த வேறுபாடு அது ஒண்ணுதான்.
முற்றிலும் உண்மை. ரொம்ப எளிமையான பாடல்கள், ஆழமான கருத்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய பேச்சை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி. முன்பு நீங்க பேசினப்ப கூட நிறைய விளக்கங்கள் கிடைத்தது, நிறைய கற்றுக்கொண்டோம். ரொம்ப நன்றி.
ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தாய்மானவர் பாடல்கள் படிக்கிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் பல பல முத்தான கருத்துகள், சைவ சித்தாந்த தத்துவ கருத்துகள் எல்லாம் தாய்மானவர் பாடல்கள்ல இருக்கு. வள்ளலாறு போல சாதகருக்கு பயன்படுகிற கருத்துகள் எல்லாம் இருக்கு. யோக கருத்துகள் இருக்கு நிறைய. வள்ளலார் பெருமான் மாதிரி கொல்லாதாரத்தை பேசுறவரும் அவர் தான். கொல்லாதாரம் குவலயம் எல்லாம் ஓங்க எல்லாருக்கும் சொல்லுவது என் இச்சை பராபரமேன்னு ஒரு பராபர கண்ணி இருக்கு. அதனால நீங்க நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய ஒற்றுமை பாடல்கள் இருக்கு.
உண்மை,
எல்லா உயிர்களும் இன்புட் இருக்கு.
ஆமா,
ரொம்ப நன்றி.
ரொம்ப எனக்கு வந்து சன்மார்க்கத்துக்கு உதவியா இருக்கிற பாடல்கள், பல பாடல்கள் தாய்மானவர் பாடல்கள் இருக்கு. நேரம் இல்லாததுனால நான் அதை சுத்தி காட்டுறது இல்லை. இப்ப வந்து நம்ம வந்து அறிவு ஒளின்னு சொல்றோம் சன்மார்க்கத்துல, அதுல வந்து புறப்பூசை அதிகமாக நாம செய்யறது இல்லை. எல்லா இடத்துலயும் இறைவன் எழுந்தருளி இருக்கிறதுனால நான் வந்து பூசை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி பூசை பண்றதுன்னு புரியல. நான் போய் ஒரு பூ எடுக்கணும்னு நினைச்சா அந்த பூவுலையும் நீ இருக்கிற, அதனால நான் என்ன செய்யறது? ஒன்னு ஒரு உருவத்தை போய் வணங்கலான்னு நினைச்சா அந்த உருவத்திலயும் நீ இருக்கிற, வணங்குற எண்ணிலையும் நீ இருக்கிற. அப்ப நான் போடுற வணக்கம் கும்பிடு வந்து அறக்கும்பிடு தானே அப்படின்னு ஒரு பாட்டுல பாடுற, ரொம்ப அருமையான பாடல். பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச, அங்கே பார்க்கின்ற மலரோடும் நீயே இருத்தி, ஆதலால் அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன், அலாமல் இரு கைதான் குவிக்க எனில் நானும் என் உளம் நிற்றி நீ, நான் கும்பிடும் போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்யல் முறையோன்னு பாடுறார். அருமையான பாடல் தாய்மானவர் பாடல்.
நல்ல பாட்டு. படிக்க படிக்க தேனா இருக்குது.
ரொம்ப மகிழ்ச்சி நினைவுபடுத்தினீங்க.
நன்றி ஐயா.
இதை போல தேவாரம் திருவாசகம் எல்லா முத்துக்கள் தான். நம்ம தமிழ்ல வந்து அருளாளர்கள் அருளின முத்துக்கள் ரொம்ப அதிகம். முத்து குளிக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து, குளிக்கிறதுக்கு நேரம் தான் ஒதுக்கிறது இல்ல.
அதான். அப்புறம் இந்த நம்முடைய பண்பாட்டை இல்ல உலக பண்பாட்டை சொல்கிற ஒரு யூஎன், அது பெயர் கரெக்டா தெரியுது ஞாபகம் வரல எனக்கு, கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அது மூலமா வேதாஸ் எல்லாம் ஒரு டிவிடி பண்ணி எடுத்திருக்கிறாங்க இப்கோ கம்பெனில இருந்து. ஏன்னா நம்ம உலக பண்பாடுகள்ல இந்திய பண்பாட்டை சொல்லணுங்கிறதுக்காக அந்த டிவிடி போட்டிருக்கிறாங்க. அதை பாக்குறப்ப எனக்கு தோணினது என்னன்னா, தேவாரம் திருவாசகம் அப்புறம் இந்த மாதிரி நம்முடைய தாய்மானவர் வள்ளலார் இவங்க பாடல்களை எல்லாம் வைத்து ஒரு இந்த மாதிரி ஒரு டிவிடியோ ஏதோ போடுறதுக்கு அவங்களுடைய ஆதரவை பெற்று நம்ம இதை உலகம் முழுவதும் பரப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு எனக்கு தோணிச்சு. நம்முடைய தமிழ்ல அழகான தமிழ்ல இருக்கிறது வெளியில வரல பாருங்களேன். அது ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு சமஸ்கிருதம் புரியறதால அவங்க எப்படியோ வெளியே கொண்டு வந்து காட்டுறாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. தமிழ்ல இருக்கிறது வெளியே வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா நம்ம வெளிப்படுத்தினா தான் உலகத்துக்கு தெரியும். வள்ளலாரே உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய வழி இல்லையா?
உண்மைதான், உங்களை போல அன்பர்கள், நம்முடைய வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயம் நடக்கும். செய்யலாம்.
நன்றி, அது யோசிக்கலாம்.
நல்லது,
கண்டிப்பா நீங்க சொல்லும் உண்மை. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்ததே வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம வந்து பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த சன்மார்க்க பாதையில தவறில்லாம நடை பயணம் செய்யணும் அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த உலகத்துல இருக்க மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறது, அந்த நோக்கத்தினாலதான் நம்ம இப்ப இந்த ஒரு மாதிரி இந்த ஒரு ஆர்கனைசேஷனை பாக்கி பண்ணிட்டு
இருக்கோம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது.
இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் பல முறை நம்ம சன்மார்க்க நண்பர்கள், இப்ப வந்து நம்ம எல்லாமே வந்து தமிழ்ல இருக்குது, ஆனா எல்லாருக்கும் தமிழ் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. சோ எப்ப வந்து நம்மனால வந்து இது எல்லாத்தையும் ஒரு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து ஆங்கிலத்துல அந்த புத்தகங்களை கொண்டு வரும்போது அதனுடைய சுவையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திரும்ப அவங்களே தமிழ் படிச்சு திரும்ப அருப்பாவ தமிழ்ல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு நேரத்துக்காக தான் நாங்களும் பாத்துட்டு இருக்கோம் அன்பர்கள். நம்ம கிட்டையும் இப்போ அந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை வைக்கிறேன். சோ இப்போ இருக்கிற நம்ம மெட்டீரியல் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கணும். மொழிபெயர்த்து இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மற்ற மொழிகள் நம்ம இந்தியாவில இருக்க மொழிகள்லயும் மொழிபெயர்த்தோம்னா இந்த பெருமானுடைய பெருமைகளும் இந்த அருட்பாவனுடைய பெருமைகளும் எல்லாருக்கும் அதை சென்றடையும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது வருங்காலத்துல இது நடக்கும் அப்படின்னு நாங்க உறுதியா நம்புறோம்.
ரொம்ப நன்றி. எனக்கும் அந்த ஒரு இது ஒரு என்ன சொல்றது, கனவு இருக்கு, நடத்துவோம்.
கண்டிப்பாங்க,
நிச்சயம் நிச்சயம் நடக்கும், நம்புவோம்.
நன்றி.
வேற யாருக்கும்
அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கண்ணையா, நான் ராஜி பேசுறேன், யூஎஸ்ஏல இருந்து.
சொல்லுங்க.
அருமையாக இருந்ததுயா, எப்போதும் போலவே அற்புதமான விளக்கங்கள். அது கைவிட நினை அப்படிங்கறத வந்து வேண்டுகோளை வச்சு அவர்கிட்ட நம்ம இறைவன்கிட்ட முயற்சியோட பொறுமையா இடைவிடாது இறைவனை விண்ணப்பித்தால் நமக்கு உள்ளம் தெளிவு வரும் அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவான விளக்கங்கள், நிறைய பாடல்களை மேற்கோள் காட்டி அதை சொன்னதுக்கு மிக அருமையா இருந்ததுயா. ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொன்னீங்கயா அந்த அவா அறுத்தல்னு சொல்லிட்டு, அது இச்சையின்றி நுகர்தல் வேண்டும் அப்படிங்கிறது, அது வந்து நமக்கு உலகத்துல இருந்துட்டு எப்படி சாத்தியமாகும் அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாங்க.
அது அது வந்து அது வந்து நம்முடைய லட்சியமா இருக்கணும். சிறிய சிறிய முயற்சி பண்ணால் அது சாத்தியமாகும். எடுத்த எடுப்புல அது சாத்தியமாகாது, அது நினைக்கிறது கூட அது கற்பனையோ அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஆனால் அது சாத்தியம், ஏனென்றால் நம்ம நம்முடைய ஐந்து பொறிகளும் அதுல செயல்படுகிற அறிவுகளும் அதற்காக அமைக்கப்பட்டது இல்லை. இச்சை இல்லாமல் நுகர முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அருளாளர்களும் அறிஞர்களும் மற்றவர்களும் உணர்த்தி இருக்கிறார்கள். அதுக்குள்ள பயிற்சியை தான் நாம கொண்டு போகணும். அவர்கள் இப்ப ரொம்ப எளிதா கேட்டீங்கன்னா நான் இப்ப ஒண்ணு சொல்றேனே, இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு மேல விருப்பம்னு வச்சுக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும்னு வச்சுக்கிடுவோம். எங்க எப்ப போனாலும் வந்து தோசை இல்லாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இச்சை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுல சரி, இன்னைக்கு இது கிடைக்குது, பசிக்கு இட்லினாலும் தோசைனாலும் ஒண்ணுதான், சுவைக்கு தான் நம்ம தோசைய விரும்புறோங்கிற உணர்வு வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து முதல் படிக்கு வந்துட்டீங்க. அப்புறம் வந்து இட்லியா தோசையா இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிற ஆர்வத்தோடு வராமல், இன்னைக்கு என்ன சாப்பாடு இருக்கோ அதை நான் சாப்பிடுறேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், இட்லியோ தோசையோ அல்லது உப்புமாவோ அல்லது சோறோ ஏதோ ஒண்ணு அப்படி சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க இச்சை இல்லாமல் நுகர்றதுல அடுத்தடுத்த படிக்கு வாரீங்கன்னு அர்த்தம். இப்படி இந்த அஞ்சுக்குமே நீங்க பயிற்சியில வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம வீடுகள்லயே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்னுக்கு பழகி அதுல இருந்து மாறவே மாட்டோம். இன்னைக்கு வந்து இந்த உணவு வந்து நான் விரும்பின பக்குவத்துல இல்ல, அதனால நான் இதை சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்கிறவங்க இருக்காங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி வைக்கிறவங்க இருக்காங்க. அன்றாட நம்ம வீட்டுல நடக்கிற பயிற்சிங்கிறதுனால நான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் நல்லா இத. அப்போ நமக்கு அதுல வந்து இச்சை அதிகமாக இருக்கு. அந்த இச்சை இல்லாமல் இன்னைக்கு ஆண்டவன் அருளால் கிடைத்த உணவு இது நமக்கு அப்படின்னு சாப்பிட முடியுமானால் அது இச்சையின்றி நுகர்வு. எப்படி சாப்பிடணுங்கிறத வள்ளலார் வந்து குறிப்பிட்டாரு. குறிப்பிட்ட அளவு மாறாமல் பசிக்கு ஏற்றவாறு புசித்தல்னு. அங்க சுவைய பற்றியே பெருமான் சொல்லல, வள்ளுவரும் அப்படித்தான் சொல்றாரு. அந்த மறுத்து உண்ணின்ங்கிற சொல்லிலேயே வள்ளுவர் ரொம்ப விளக்கமா பேசுறாரு. பசிக்கு நான் சாப்பிட்டுட்டேன், இனிமேல அதுக்கு மேல வேண்டாம் என்று மறுத்தல் நம்மிடம் வரணும். அது அந்த பயிற்சி அப்படியெல்லாம் வரும் போல இச்சையின்றி நுகரலாம், அவ்வளவுதான். பயிற்சி மூலம் தான் வரும். இன்னொன்னு கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். இது வந்து ஒரு ஆன்மீக சாதகனுக்கு தேவையான பயிற்சி. இத புரிஞ்சுக்கிறதுலதான் இருக்கு. இப்ப நாம வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில வளர்றோம், அதுல உள்ள வசதிகளை வந்து நாம தேவைகள்னு நினைக்கிறோம். இப்ப நான் உதாரணத்துக்கு இப்படி பேசுறேனே, நம்ம வந்து ஒரு குளிர்சாதன அறையில இருக்கிறோம், நல்ல மெத்தையில தான் படுத்து தூங்குறோம். சரி, ஒரு 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 குறிப்பிட்ட காரணத்துக்காக நம்ம வெளியூர் போக நேரிடுறது, அங்க வந்து இந்த வசதிகள் இல்லை, ஆனால் இயல்பா படுத்து தூங்குற மாதிரி பால் இருக்கு, மின் விசிறி இருக்குன்னா நம்மால வந்து அதை ஒரு பெரிய குறையா கருதாமல் நாம அந்த சூழ்நிலைக்கு நம்மளை அனுசரித்துக் கொள்ள முடியுமானால் அது இச்சையின்றி நுகர்தல். அதுல ஒரு பயிற்சி அது. அந்த பயிற்சி நமக்கு வருமா? மெத்திட்டு பாயில படுக்கிறதுக்குள்ள பயிற்சி நமக்கு வருமா? அவ்வளவுதான் கேள்வி. பாவத்துக்கு அதுதான் கேள்வி.
வரணும்யா, கண்டிப்பா பயிற்சி மூலமா கண்டிப்பா
வரணும், அவ்வளவுதான். அதுதான் இச்சையின்றி நுகர்தல். இது சிறுபடி, சன்மார்க்கம் முழுவதுமே சிறு சிறு படிகள் தான். ஒரு படி ஏறிட்டோம்னா அடுத்த படி ரொம்ப எளிதாயிரும், தெளிவாயிரும். முயற்சி பண்ணா
நம்பிக்கையோட முயற்சி செய்தால் நடக்கும். கண்டிப்பாவே முயற்சி செய்யறோம். மிக்க நன்றி ஐயா.
நன்றி ஐயா, அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க, முயற்சி செய்ய சொன்னீங்க. இப்ப நான் இது ஏசி போட்டா சத்தம் வருதுன்னு நான் ஏசி நிறுத்திட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன்.
நன்றி. அன்பர்கள் வேற யாருக்கும் அந்த கேள்வி இருக்குங்களா?
ஐயா வணக்கம். ஐயா நான் ஜெயராஜ் பேசுறேன். ஐயா அருமையான ஐயா அருமையான தலைப்புல இன்று தபம் தயவு அன்பு பத்தி நிறைய நல்லா விளக்குனீங்க ஐயா. பல தலைப்புகள்ல பல உதாரணங்கள் கொடுத்து விளக்குனீங்க. மாணவர்
ஐயா இடையில கொஞ்ச நேரம் விட்டு போச்சு, இப்ப கேக்குது.
ஐயா தபம்
தயவு தெரியாது எனக்கு, விட்டு போச்சு, இப்ப கேக்குது, சொல்லுங்க.
பல விளக்கங்களோட எங்களுக்கு நீங்க விளக்குனீங்க ஐயா. இந்த சன்மார்க்கம் அறிவோம் என்ற பாடத்துல பல பாடல்கள் பல பாடங்கள்ல ஏழாவது முறையாக வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாகவும் மாணவர்களாக எங்களுக்கு பல பாடங்களை எடுத்துள்ளீர்கள் ஐயா. நிச்சயமாக இதில் தேர்ச்சி பெற்று பெருமானார் கையிலே நாங்கள் பட்டத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது ஐயா. நன்றி ஐயா.
அருமை மகிழ்ச்சி. நான் மாணவர்களா பார்க்கல, நம்ம எல்லாருமே அன்பர்களா பார்க்கிறேன். நம்ம எல்லாருமே கலந்து பேசுவதன் மூலமாக அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அடுத்த படிக்கு செல்லலாம்ங்கிறத நான் பார்க்கிறேன்.
கண்டிப்பா ஐயா, நன்றி ஐயா.
நல்லது, மகிழ்ச்சி.
நன்றி ஐயா. வேற யாருக்கும் எந்த கேள்வியும் இருக்குங்களா?
ஐயா வணக்கம். ஐயா நான் அன்பு பேசுறேன். தர்மாம்பரம்
வணக்கம் சொல்லுங்க.
அக்காவும் நானும் காலையில இருந்து உங்களுடைய அருமையான இந்த லெக்சரை கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாட்டு வந்து பாடுவாங்க, அப்ப வந்து ரொம்ப உருகி பாடுவாங்க. இன்னைக்கு உங்க மூலமா கேக்குறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சவங்க, அக்காவும் நன்றி சொல்றாங்க, நானும் நன்றி சொல்றேன் ஐயா.
மகிழ்ச்சி மா, மகிழ்ச்சி. அவர் 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு மேடையில பார்த்தோம் அவதார விழால.
கரெக்ட்ங்க ஐயா, அக்கா அம்மா சொல்றாங்க.
ரொம்ப மகிழ்ச்சி மா,
நன்றி. அன்பர்கள், உங்களுக்கு வேற யாருக்கும் இந்த கேள்வி இருக்கா, அல்லது நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம்? நன்றி, நன்றி. ஜெயராஜ் ஐயா, நீங்க
சொல்லுங்க. ஐயா அவர்கள், ஐயா தாங்கள் இன்று வள்ளலார் பல தலைப்புகளை பற்றி பல பாடங்களை எடுத்துள்ளீர்கள். வள்ளலார் நமக்காக இறைவனிடம் வேண்டுவதை பற்றி பல பாடல்களில் உதாரணங்களை விளக்கியுள்ளீர்கள் ஐயா, மிகவும் நன்றி ஐயா. தயவு திரு முனைவர் திரு நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சத்சங்கத்தில் பங்கேற்றுள்ள அனைத்து ஆன்மநேய உறவுகள் அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் குடும்பமும் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவருளையும் திருவருளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே, சரணம் சரணம் சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி ஐயா.
நன்றி.
ராஜியம்மா அவர்கள் விண்ணப்பம்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிற்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருப்பெருஞ்சோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லாம் மாணவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெருந்ததியாகிய பெருங்கருணை கடவுளை, தேவரி திருவருட் சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவார் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திரு செவிவேற்கொண்டு அற்பித்து அருளை ரட்சித்தல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தரல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜியம்மா. தற்போது அன்பு அம்மா அவர்கள் பாடுவார்கள்.
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி வானஜோதி ஞானஜோதி மாகஜோதி யோகஜோதி வாதஜோதி நாதஜோதி ஏமஜோதி வ்யோமஜோதி எருஜோதி வீரஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே அடவீடு பாதனே வாதியான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே திருச்சிச்சம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
நன்றி அன்பு அம்மா. வாழி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞானவரி, வாழி என் ஆண்டவன், வாழி என் கோணருள், வாய்மை என்றும் வாழி, எமான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளியமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. திருச்சம்பலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.